அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போம் மாண்டரதம் உன்னீர் சிவம்பிளங்க ஓங்கு வைக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை துங்கமுற மானாதொழு. பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை பதானலம் வாதமறு சுகோதயம் பாதிதமல் நிராமயம் காரகமதிலாத சஞ்சீவினல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுருள் வாராத இன்பாறையினை முன்னாளில் வந்தேயருளி மகாபலம் சேரவருள் விராவு செம்பாத நம ராமலிங்கார் மனதில் ராதசந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெலாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக் கொழுந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படு மலையே அன்பினும் குடில் புகும் அரசே அன்பினும் மலைக்குட்படு பரம்பொருளே அன்பினும் கரத்தமுர் அமுதே அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே அன்பினும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே. ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நடக்கவிருப்பது 9வது பாடம் வள்ளலார் வாக்கில் சத்திய சங்க விண்ணப்பம். இந்த தலைப்பில் நமசிவாயம் ஐயா தன்னுடைய உரையை முதலில் அளிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சத்விசார கேள்விகள் இருக்கும். இப்போது ஜெயராஜ் ஐயா சில அருட்பா பாடல்களை பாடுவார்.
நன்றி ஐயா, நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெருஞ்சோதி, தன்பெருமை தான் அறியா தன்மையனே, எனது தனித்தலைவா என் உயிர்க்குள் இனித்த தனிச்சுவையே, என் பெருமை நான் அறியே நான் மற்றோ அறியே, நெடுமால் நான் முகன் முதலா மூர்த்திகளும் அறியா அன்புறும் ஆகமறைகள் அறியாது என்னும் அவை அவரும் அவைகளும் சில சொல் அணிகின்றார் நினைக்கே, என் பருவம் குறியாடார் இணையாண்ட அரசே, யானும் அவர் போல் அணிகின்றேன் அணி நீ கருளே. எட்டிரண்டும் என் என்றால் மயங்கிய என்றனக்கே, எட்டாத நிலையெல்லாம் எட்டுவித்த குருவே, சுற்றிரண்டும் காட்டாத சிறிய நிலை நடுவே, சுயமாய் விளங்குகின்ற சுத்த பரம்பொருளே, மட்டிது என்ற அறிவிற்கு மாட்டாத முறைகள் மௌனம் உற பரம்பரத்தே வயங்குகின்ற ஒளியே, சக்கரியா திருப்பொதுவில் தன்னிடம் செய் அரசு பால் மொழி என் திகழாவே தரித்து மகிழ்ந்தருளே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜயா. திருவருள் குருவருள் மற்றும் நம் ஆசானின் துணையோடு நடந்து வருகின்ற சன்மார்க்கம் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வழக்கம் போல் இந்த பாடத்திற்கு வேண்டிய கையேட்டை ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருந்தோம். இப்போது தயவுத்து பேராசிரியர் டாக்டர் நமசிவாயம் ஐயாவை பணிந்து வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் வரவேற்கின்றோம். ஐயா, இப்ப சொற்பொழிவு தொடங்கிடலாங்களா?
தொடங்கிடலாம். அதுக்கு முன்னால இந்த சத்திய விண்ணப்பத்தை யாராவது ஒருவர் படிக்க கூடுமா?
இப்ப பிரசன்னா படிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு ஐயா.
கைவசம் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம நடத்துவோம்.
இருக்குங்க ஐயா, பாபா சேர்றாங்க.
சரி.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அபயமயம், சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம், திருச்சிற்றம்பலம். உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிற்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தை இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞானசபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கியை எவ்வுயிரும் இன்பமடைதற் பொருட்டே செய்தருள்கின்ற எல்லாம் உள்ள தனித்தலைமை கடவுளாகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீரது திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க சத்திய விண்ணப்பம், இவ்வுலகினிடத்தே ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நிக்கிய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைப்படாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது, எல்லாமுடைய கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரி திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். பின்னர் திருவருள் சுதந்திரம் நமக்கு எந்த வழியாட் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தை கிடைக்கும் என்று தேவரி திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரி திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போகப் பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்லவென்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரி திருவருட்சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோ சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது. தேவரி திருவருள் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருடி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் ஒற்றிற்று.
அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல தனிப்பெரும் தலைமைப்பதியாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களுடைய அடிமலர்களை வணங்கி நம்மை எல்லாம் அகத்தும் புறத்தும் ஆண்டு கொண்டு வழி நடத்துகின்ற வல்லற்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி ஆன்மீக ஒருமைப்பாட்டுமை அன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் இரண்டும் இணைந்து நடத்துகின்ற இந்த தொடர் உரையிலே வள்ளலார் வாக்கில் சத்திய விண்ணப்பம் என்று வள்ளலார் பெருமான் அருளிய விண்ணப்பங்களில் நான்காவது விண்ணப்பமாக கருதப்படுகின்ற சத்திய விண்ணப்பத்தை பற்றி உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன்வந்திருக்கிறேன். வள்ளலார் அருளிய அருட்பாக்கள் போன்று வள்ளலார் அருளிய உரைநடை படைப்புகளும் மிகவும் இன்றியமையாதன. பாடல்களிலே காணப்படும் கருத்துகளுக்கு உரைநடையிலே காணப்படும் கருத்துகள் சான்றாக விளங்குகின்றன. பாடல்களிலே விளங்காத பகுதிக்கு உரைநடையிலே காணப்படும் விளக்கங்கள் உதவுகின்றன. அதை போன்று உரைநடையிலே விரித்து எழுதப்படுகின்ற பல கருத்துகளினுடைய சுருக்கத்தை வள்ளலார் பெருமான் இனிய தமிழ் சொற்களிலே அமைத்து தந்திருக்கிறார்கள் பாடல்களிலே. அதனால் ஒன்றோடு ஒன்று அவை இணைந்து நமக்கு பல நுட்பமான கருத்துக்களை விளக்குகின்றன. எந்த ஒரு இடத்திலும் எந்நிலையிலும் எந்த வேறுபாடும் இல்லாமல் முரண்பாடும் இல்லாமல் முதல் திருமுறை தொட்டு ஆறாம் திருமுறை நிறைவாகவும் விண்ணப்பங்கள் நான்கிலும் வள்ளற்பெருமான் அருளிய கடிதங்களிலும் அவர்கள் எழுதிய விரிவுரைகளிலும் அவர்கள் அருளிய குறிப்புகள் என்று அன்பர்கள் எழுதி வைத்திருக்கின்ற உபதேசங்களிலும் இந்த முரண்பாடு இல்லாத ஒரு தொடர் விளக்கத்தை நாம் காண முடிகிறது. உண்மையிலேயே உரைநடை படைப்புகளில் சில இடங்களில் திறவுகோள்கள் நமக்கு கிடைக்கின்றன என்றே சொல்லலாம். இந்த திறவுகோளினாலே அவருடைய அருட்பா கருத்துகளிலே ஆழமாக நமக்கு புரியாத மேல்நிலை அனுபவங்களை திறக்கக்கூடிய வசதி நமக்கு கிடைக்கிறது என்றும் கூட கூறலாம். அதனால் நாம் அருட்பாவை பயில்வது போலவே உரைநடை விண்ணப்பத்தையும் பயில வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கிற நூலையும் மனுமுறை கண்ட வாசகம் என்கின்ற நூலையும் பயில வேண்டும். ஏனென்றால் சமரச சன்மார்க்கத்தினுடைய வேதமாக கருதப்படுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதே சமயத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படை கருத்துகளுக்கு சான்றுகளாகவும் விளக்கங்களாகவும் பாடல்களும் விண்ணப்பங்களும் அமைந்திருக்கின்றன. நம்மை போன்று தெளிவில்லாமல் இருந்த மனிதர்களை எல்லாம் குழப்பத்திலிருந்து மீட்டு படிப்படியாக மேல்நிலை அனுபவங்களை பற்றி விளக்கி நிறைவிலே சுத்த சன்மார்க்கம் என்ன என்பது பற்றியும் அதை எங்கனம் அடைவது என்பது பற்றியும் வள்ளலார் பெருமான் கருணையினாலே இப்படைப்புகளை செய்திருக்கிறார்கள். அதனால ஒருவர் சுத்த சன்மார்க்கம் பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் மிகவும் பொறுமையாக இப்படைப்புகளை எல்லாம் உள்வாங்க வேண்டும். இது கடினம் அல்ல. படைப்புகள் முழுவதும் தமிழிலேயே உள்ளன. வழக்கு தமிழ் தெரிந்தவர்கள் கூட அறிந்து கொள்ளக்கூடிய எளிய நடையிலேயே இருக்கின்றன. ஆதலால் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை என்று சில முறைகள் தொடர்ந்து ஆர்வத்துடன் படித்தோம் என்றால் அவற்றிலே உள்ள பொருள் நயம் அவற்றிலே உள்ள தத்துவ நுட்பங்கள் நமக்கு தென்படும். ஆகையினால் அந்த பாங்கிலே உரைநடை விண்ணப்பங்கள் நான்கையுமே நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே முதல் விண்ணப்பமாகிய சிறு விண்ணப்பத்தை பற்றி சிறிது விரிவாக சிந்தித்திருக்கிறோம். அந்த வரிசையிலே நாம் நான்காவது விண்ணப்பமாக விளங்குகின்ற சத்திய விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் கூட கேட்கலாம், இரண்டு மூன்று எல்லாம் ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று. அதை விட்டுவிடவில்லை. நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இந்த ஒன்பது பாடங்களிலுமே சில சிறப்பான தலைப்புகளை எடுத்துக்கொண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து அவையெல்லாம் சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை எப்படி விளக்குகின்றன என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு முயற்சி செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இவை ஒவ்வொன்றும் இணைப்பு உடையவை, இவை ஒவ்வொன்றும் பயிற்சிக்கு உதவுபவை. வெறும் தத்துவமாக சென்று விட்டால் அது உலர்ந்த தத்துவம் என்று சொல்லப்படுவது போல ஒன்றுக்கும் பயன் தராது. தத்துவத்தை பயிலுகிறவர்கள் பயிற்சி செய்து அந்த அனுபவத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கிலே வள்ளலார் பெருமான் இதை அருளியிருக்கிறார். ஆதலினால் அந்த நோக்கோடு சில குறிப்பிட்ட தலைப்புகளை இணைக்க வேண்டும் என்று இந்த நாலாவது விண்ணப்பம் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அருமையாக நமது அன்பர் பிரசன்னா அவர்கள் வாசித்தார்கள். இந்த உரைநடை விண்ணப்பத்தினுடைய குறிக்கோளை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம். இந்த விண்ணப்பத்திலே அவர் கடவுளுக்கு நான்கு கோரிக்கைகளை வைக்கிறார் என்று சொல்லலாம். கடவுளது திருவருள் சுதந்திரத்தை தன்னிடம் வைத்தருள வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. அங்கனம் வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகளெல்லாம் ஏற்படாது தவிர்க்க வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கை வைக்கிறார். மூன்றாவதாக தான் எந்த உடலில் இருந்து விண்ணப்பிக்கின்றாரோ அவ்வுடம்பையே நிலையான உடம்பாக நித்திய தேகமாக மாற்றி அருள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். நான்காவதாக எக்காலத்தும் அழியாத பேரிந்த சித்தி பெருவாழ்வில் வாழ்வித்தல் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறார். ஆக இந்த நாலு கோரிக்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறு விண்ணப்பம் தான் சத்திய விண்ணப்பம். ஆனால் மிகவும் நுட்பமான பொருள் உடையது. நான் அந்த விண்ணப்பத்தை வரிவரியாகவோ சொல்லாகவோ எடுத்து உங்களோடு விளக்கம் செய்ய போவதில்லை. நீங்கள் ஏற்கனவே அதை பலமுறை பயின்றிருப்பீர்கள். அதனால் இப்பொழுது அந்த விண்ணப்பத்தினுடைய அடிப்படை பொருள் அல்லது குறிக்கோள் என்ன இருக்கிறதோ அதை நாம் புரிந்து கொண்டோமா என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு உங்களோடு நான் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இதனுடைய மைய குறிக்கோள் இறைவனிடம் வேண்டி பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறுதல். பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்பது மரணமில்லா பெருவாழ்வு, அது நமக்கு நன்றாக தெரியும். ஜீவாருண்ய ஒழுக்கம் முதற் பிரிவு முதல் தொடக்கத்திலேயே பெருமான் அவர்கள் அதை ஆன்மலாபம் என்றும் ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்றும் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது பிரிவிலே குறிப்பிடுகின்ற பொழுது அதை பெரிய இன்பத்தை பேரின்ப வாழ்வு என்று அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆக நாம் இப்பொழுது அனுபவிப்பதெல்லாம் சிற்றின்பம் என்பதனாலே பெருமான் அவர்கள் அதை வேறுபடுத்தி விளக்குவதற்காக பெரிய இன்பம் அந்த இன்பத்தை பேரின்ப வாழ்வு என்று எண்ண வேண்டும் என்று அறிய வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த ஜீவாரணோடுக்கு முழுவதுமே பார்த்தீர்கள் என்றால் அறிய வேண்டும் என்கின்ற சொல் 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே பெருமான் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் நாம் அறியவில்லை என்று பொருள். மிக பொறுமையாக அவர்கள் ஒவ்வொன்றாக அறிவுறுத்தி நம்மை மேல்நிலைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். ஆக பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்பது அந்த மரணமில்லா பெருவாழ்வு முத்தேக சித்தி, அதுவே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது என்று பெருமான் குறிப்பிடுகிறார்கள். அந்த சொல்லை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். எனது சத்தியமான என்று பெருமான் சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே சத்தியமான என்றால் என்ன பொருள் என்றால் மாறாத உண்மையான நிலையான என்று பொருள். அதனால நிலையான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு முயற்சி. முயற்சி என்றால் நமக்கு தெரியும், மனச்சோர்வின்றி எந்த தடைகள் வந்தாலும் தயங்காது மிகுந்த ஊக்கத்துடன் நாம் செயல்படுகின்ற வகையை முயற்சி என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். பெருமான் அவர்கள் இந்த இடத்திலே விருப்ப முயற்சி என்று சொல்லுகிறார். ஒருவர் சொல்லுவதற்காகவோ ஒரு வெகுமதியை பெறுவதற்காகவோ அல்லது ஒரு புகழுக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பயன் கருதியோ செய்வது அல்ல, தன்னுடைய விருப்பத்தினாலேயே செய்கின்ற ஒரு செயல் என்கின்ற குறிப்பை அங்கே தருகிறார்கள். அது விருப்ப முயற்சி. அது எப்படி இருக்கிறது என்றால் தீவிரமாக, தீவிரம் என்றால் விரைந்த, அதிதீவிரமாக மிகவும் விரைந்த, ஆக மிக விரைந்த தன் விருப்ப செயலாக முயற்சி. அந்த முயற்சி இருக்கிறது என்று பெருமான் அவர்கள் ஆண்டவனிடம் விண்ணப்பிக்கிறார்கள். எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது என்று சொல்லி, ஆக பெருமான் அவர்களுடைய குறிக்கோள் இந்த விண்ணப்பத்தின்படி நாம் அனைவரும் அதிதீவிர விருப்ப முயற்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த முயற்சியினுடைய குறிக்கோள் என்ன? பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறும். ஆக இதற்காகவே இந்த அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்க வேண்டும். அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை இந்த முயற்சி மட்டும் இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. பெருமான் அவர்கள் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார்கள். இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும். அதனை பெறுவதற்கு மனிதன் தனது உரிமை என்று தவறாக எண்ணி பயன்படுத்தும் மூவகை சுதந்திரங்களும் நீங்க வேண்டும். நீங்கள் இதை கூர்மையாக கவனிக்க வேண்டும். இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை கடவுளது திருவுருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று சொல்லுகிறார். அதை நன்றாக கவனியுங்கள். எப்படி என்றால் கடவுளது திருவருள் என்று இங்கே குறிப்பிட்டிருப்பது போல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய முதல் தொடக்கத்திலேயே பெருமான் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் கடவுளது அருள் ஒன்றாலேதான் அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அருளை எப்படி பெறலாம் என்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால்தான் பெற முடியும், வேறு எதனாலும் பெற முடியாது என்கிறார். அதை போன்று இங்கே பெருமான் அவர்கள் அதே சொற்றொடர்களை பயன்படுத்துகிறார்கள். பேரின்ப சித்தி பெருவாழ்வை கடவுளது திருவுருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று வற்புறுத்துகிறார்கள். இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை கவனியுங்கள். அருளாலேதான் ஒப்பற்ற பெரிய வாழ்வு கிடைக்கும். இங்கே அருள் என்பதை பெருமானவர்கள் திருவருள் என்று முழு விளக்கமாக சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொல்லாமல் கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று என்ன இங்கே தெளிவு செய்கிறார்கள் என்றால், எவ்வளவுதான் முயற்சி தனி மனிதன் செய்தாலும் கூட என்ன தேவைப்படுகிறது என்றால் கடவுளது திருவருள் சுதந்திரம் தேவைப்படுகிறது. ஆக ஒரு எளிய எடுத்துக்காட்டாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். மாணவர் முயற்சி செய்து தேர்வு எழுதுகிறார். அந்த முயற்சியினை தூக்கி பார்த்து இவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்று அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய உரிமை ஆசிரியருக்கு உள்ளது. ஆசிரியர் அவரை தேர்ச்சியின் மூலமாக மேல் நிலைக்கு எடுத்துச் செல்லுகிறார். அதை போன்று இவர் தகுதி பெற்றுவிட்டார் என்றால் திருவருள் சுதந்திரம் அவருக்கு அந்த பெரிய நிலையை தருகிறது. அதனாலே பேரின்ப சித்தி பெருவாழ்வை கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும். கவனியுங்கள், அவர் தகுதி பெற்றிருக்கிறாரா என்று ஆய்வு செய்து அதன் பின்னர் தானே அவரை அந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முடிகிறது. அதை போன்று இந்த அன்பருக்கு அந்த தகுதி வந்துவிட்டதா என்று அறிய வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதற்கு ஒரு அளவுகோலாக ஒரு கருத்தை பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தனது உரிமை என்று அவன் எண்ணி சிலவற்றை தன் அகத்திலே வைத்துக் கொண்டு இந்த வாழ்வை உலகியல் வாழ்வை நடத்துகிறான். அப்படி அவன் தன் உரிமை என்று எண்ணுகின்ற சில உரிமைகள் உண்மையிலேயே அவனுக்கு உரிமையானவை அல்ல. அவன் அதை தவறாக தனது என்று கருதிக்கொண்டிருக்கிறான். ஆதலால் அவன் தனது உரிமை என்று தவறாக கருதிக்கொண்டிருக்கின்ற மூன்று வகையான உரிமைகளும் சுதந்திரங்களும் நீங்க வேண்டும். அப்படி நீங்கினால்தான் அவன் அந்த தகுதி பெறுகிறான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். சுதந்திரம் என்றால் உரிமை. இந்த மூவகை சுதந்திரங்கள் என்ன என்பதை பெருமான் அவர்கள் அந்த விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஒன்று தேக சுதந்திரம், இன்னொன்று போக சுதந்திரம், மூன்றாவது ஜீவ சுதந்திரம். தேக சுதந்திரம், தேகம் என்பது உடல். இந்த உடல் சுதந்திரம் என்பது என்ன? நாம் அனைவருமே இந்த உடலை, நாம் வாழுகின்ற உடலை நான் என்று கருதுகிறோம். சிறிது உன்னிப்பாக கருத வேண்டும். உடலோ அழியக்கூடியது, உள்ளே உள்ள உயிரோ என்றும் நிலையாக இருக்கக்கூடியது. உயிர் அறிவு பொருள், உடல் அறிவில்லாத பொருள். ஆனால் அறிவு பொருளான உயிர் தெளிவில்லாமல் மயங்கி அறிவில்லாத பொருளான உடலை தான் என்று கருதுகிறது. இங்கேதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பமான கருத்து ஒன்று இருக்கிறது. எடுத்துக்காட்டாக நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள். என்னுடைய உடலுக்கிட்ட பெயர் தானே அது, என்னுடைய தாய் தந்தையர் இட்ட பெயர் தானே. நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள், நான் உடனே என்ன என்று கேட்கிறேன். நீங்கள் யாரை அழைத்தீர்கள்? உயிராகிய நான் குடியிருக்கக்கூடிய இந்த உடலை அழைத்தீர்கள். ஆனால் நான் எப்படி அறியப்படுகிறேன்? இந்த உடலாலே அறியப்படுகிறேன். அதனால் நான் இந்த உடலே நான் என்று எண்ணுகிறேன். உடல் வேறு, நான் வேறு என்கின்ற உண்மையை நான் உணர்வது இல்லை. ஆனாலும் மிக நுட்பமாக நம்முடைய பேச்சிலும் நடைமுறையிலும் நான் வேறு, இந்த உடல் வேறு என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். இது என் உடல் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்வது எது? இது என் உடல், என் என்று அங்கே சொல்வது எது? அது உயிரல்லவா? அது அறிவாகிய உயிரல்லவா? அப்பொழுது உயிர் நுட்பமாக அதை அறியக்கூடும், அறிகிறது, ஆனால் அதை மறந்து விடுகிறது. அந்த மயக்கத்தில் ஆழ்ந்து அதையே தானாக கருதுகிறது. அப்படி கருதுவதனாலே உடலுக்கான தொடர்புகளையெல்லாம், உடலுக்கான உடைமைகளையெல்லாம் தான் என்று கருதுகிறது. இந்த மயக்கம் இன்னும் ஆழத்திலே இட்டுச் செல்லுகிறது. எடுத்துக்காட்டாக என் உடல் என்று சொல்லுவது போல என் மனைவி, என் மகள், என் உறவுகள் என்று உயிர் பொருள்களை எல்லாம் வந்து என் என்று சொல்லுகின்ற ஒரு அறிவு இங்கே செயல்படுகிறது. இது என்னுடைய சட்டை. அந்த இடத்திலே எனது என்கிற சொல் வரும். அக்ரிணைக்கெல்லாம் எனது என்று வரும். உயிர் பொருள்களுக்கெல்லாம் என் என்று வரும். இது எனது சட்டை, இது எனது வீடு, இது எனது வண்டி, இது எனது மனை. ஆக இந்த உடலை தொடர்பு படுத்தியே உயிர் அதனை பேசுகிறது. நாம் உணர்ந்து கொள்வதும் அப்படித்தான் உணர்ந்து கொள்ளுகிறோம் உலகியலிலே. ஆக அந்த இடத்திலே நாம் மயங்குகிறோம். தவறாக இந்த உடலை நான் என்று மயங்கி அறிவதினாலே சில விளைவுகள் ஏற்படுகிறது. மிகவும் ஆழமான விளைவு எது என்ன என்றால், இந்த ஆன்மா கடவுள் குடியிருப்பதற்கான கோயில் ஆலயம், அதை நாம் மறந்து போகிறோம். இந்த உடலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதிலே உள்ள ஆன்மா ஆண்டவன் இருக்கிற கருவறை, அதனாலே அதையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடையே 24 மணி நேரமும் நிலவ வேண்டும். ஆனால் நடைமுறையில் அப்படி இருப்பதில்லை. நாம் அதை மறக்கிறோம். அப்படி மறப்பதினாலே என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால், நாம் வேண்டாதவர்களுக்கெல்லாம் நம்முடைய மனதிலே இடம் கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், உட்பகைவர்கள் என்று 6 உட்பகைவர்களை தெய்வமணி மாலையிலே பெருமான் குறிப்பிடுகிறார்கள். இதை பற்றி நாம் முன்னர் ஒரு உரையிலே சிந்தித்திருக்கிறோம். அப்படி பேராசை, பெரும் கோபம், பெரும் வெறுப்பு, பெரும் பொருள் பற்று, பொருள்களை அடக்கிக் கொள்ள வேண்டும், தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற மோகம், பெரும் செருக்கு, பெரும் பொறாமை, இவை இந்த 6 பகைவர்களையும் நம் மனதிலே குடியேறுவதற்கு அனுமதி தருகிறோம். அவர்களை நம் உடன் பிறந்தவர்களாகவே கருதி நாம் வளர்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய உறவுகள் என்று கருதுகின்றவர்கள் எல்லாம் என்ன குற்றம் செய்தாலும் அதை நாம் மன்னித்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். மற்றவர்கள் குற்றம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று நாம் வலிய வழக்கிடுகிறோம். ஆக அன்பின் காரணமாக அணுக்கமாக இருக்கிறவர்கள் செய்கிற பிழைகளை எல்லாம் மறந்து ஆதரிப்பதும், எதிர்ப்பின் காரணமாக, பகையின் காரணமாக மற்றவர்கள் செய்கிற நியாயமானவற்றையும் கூட நாம் நமக்கு ஒத்துவரவில்லை என்றால் குற்றமாக கருதி பேசுவதும் செய்கிறோம். ஆக இந்த வலிமையான 2 எதிர்குணங்களும் நாம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற பற்றினாலே விளைகிறது. உயிர்கள் மீது கொண்டிருக்கிற பற்றினாலும், உடைமைகளின் மீது கொண்டிருக்கிற பற்றுகளினாலும் எழுகிறது. ஆக இதை ஒன்றை விருப்பென்றும் மற்றொன்றை வெறுப்பு என்றும் நாம் நடைமுறையிலே பேசுகிறோம். ஆக விருப்பு வெறுப்புக்கு இடம் தருவதே இந்த எண்ணம்தான், இந்த மயக்கம்தான். வள்ளலார் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே 9 கடவுள் கட்டளைகளை விளக்கமாக பேசியிருக்கிறார்கள். அப்படி கடவுள் கட்டளைகளை பேசுகிற வள்ளலார் பெருமான் ஒரு கட்டளையிலே ஏழாவது கட்டளையிலே ஒரு பெரிய உண்மையை நமக்கு தெரிவிக்கிறார்கள். நாம் முற்பிறவியிலே செய்த வினைகளின் காரணமாக அதன் பலன்கள் நமக்கு சேர்ந்திருக்கின்றன. அந்த பலன்களிலே நாம் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ, எப்பொழுது அனுபவிக்க வேண்டுமோ, அதை அந்த அளவும் அந்த காலத்திலும் இறைவன் சேர்க்கிறான். இதைத்தான் நாம் இப்பொழுது வாழுகின்ற பொழுது அனுபவிக்கிறோம். இதை பிராரத்தம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். ஆக அந்த நிகழ்வினாலே நமக்கு கிடைக்கிற ஆகாரத்தை உணவாக உட்கொண்டு புசித்துக் கொண்டு நாம் நம்முடைய முயற்சியினாலே தேகத்தை வலுவுள்ளதாக மாற்றுவதற்குரிய ஆகாரத்தை உட்கொண்டு வலுவுள்ளதாக மாற்றிக்கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்திமுத்திகளை அடைய வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் வினையினுடைய தாக்கத்தினாலே விளைகின்ற பலனினாலே நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அத்துடன் நின்று விடாமல் நம்முடைய முயற்சியினாலே நமக்கு வேண்டியவற்றை பொருள் மூலமாக ஈட்டி தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொள்ள வேண்டும். எதற்காக செய்து கொள்ள வேண்டும் என்றால் சுத்த சன்மார்க்க சாதனமாகிய ஜீவாரண்யத்தை அனுசரிப்பதற்காக செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது வாழ்வினுடைய லட்சியம், குறிக்கோள். ஆக அப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பது கடவுள் கட்டளையாக இருப்பதினாலே அதனை நாம் மறக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். குறிக்கோள் அடைவதற்கு அதுவே உதவும். ஆனால் நாம் உடலை நான் என்று கருதுவதினாலே இதை மறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகின்ற பொழுது இறைவன் நமக்கு அருளிய அந்த உடலை வலுவுள்ளதாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை கணத்திலே மறந்து அதை உலகியலுக்கு ஏற்ப அழகுபடுத்திக் கொள்ளுகின்றதிலே நாம் ஈடுபடுகிறோம். இதில் அனைவருமே சமம் என்றே கூறலாம். ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த உடலை அழகுபடுத்துவதில் ஈடுபடுகிறார்கள். அதில் செலுத்துகின்ற கவனம் உடலை வலுவுள்ளதாக மாற்றிக்கொள்வதிலே அவர்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். பொழுது எடுத்துக்காட்டாக ஒரு பொருள் மிகவும் சுவை தருவதாக இருக்கிறது என்றால் அந்த சுவைக்கு அடிமையாகி அது உடலுக்கு ஊறு செய்தாலும் கூட அதை கருதாமல் மேலும் மேலும் அந்த உணவை நாம் உட்கொள்ளுகிறோம். அது காலப்போக்கிலே மாற்ற இயலாத கெடுதிகளை இவ்வுடலுக்கு சேர்க்கிறது, இவ்வுடலுக்கு தீங்கு நேரிடுகிறது. ஆனால் அதே சமயம் உண்ணுகின்ற பொழுது சுவையாக இல்லை என்றாலும் கூட அது உடலை வலுவுள்ளதாக ஆக்கும் என்றால் அந்த சுவையையும் கடந்து அதை ஒரு முறையாக உட்கொண்டிருந்தோம் என்றால் உடல் வலுவுள்ளதாக மாறுகிறது. இது இரண்டிற்கும் சரியான எடுத்துக்காட்டுகள். இனிப்பு உண்ணுவதற்கு மிகவும் சுவையானது, ஆனால் உடலுக்கு கேடு. கசப்பு உண்ணுவதற்கு மிகவும் கடினமானது, ஆனால் குடலை சுத்தம் செய்யும், கிருமிகளை சுத்தம் செய்யும், உடலுக்கு வலுவேற்றும். இது ஒரு எளிய எடுத்துக்காட்டு. நான் இந்த தலைப்பினை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் என்பதனாலே நான் இதை இந்த எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். இதற்கு அடுத்தபடியாக மிக ஒரு நுட்பமான கருத்து இருக்கிறது. நாம் சமயங்களிலே பயிற்சி பெற்றதினாலே அந்த சமய சடங்குகளிலே பல சடங்குகள் நம்மை புனிதமாக்குவதற்காக செய்யப்படுகின்றன என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் புண்ணிய தலங்களுக்கு செல்லுங்கள், புண்ணிய ஆறுகளிலும் தீர்த்தங்களிலும் நீராடுங்கள், அப்படி நீராடுவது உங்களை புனிதமாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். நீராடினால் உடல் தூய்மையாகும் என்பது நாம் அறிவோம். ஆனால் கங்கை போன்ற தூய்மையான ஆறுகளே தூய்மையாக இல்லை என்றால், அவற்றிலே நீராடுவதனாலே உடல் தூய்மைக்கு பதிலாக உடல் கேடு வருமோ என்ற ஐயம் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அதனால் இயல்பாகவே நீருக்கு அந்த குணம் இல்லை என்றும், அதில் நீராடுவது அவ்வளவு விரும்பத்தக்கதல்ல என்றும் நாம் இப்பொழுது அறிவோம். அதை போலவே வீட்டிலே நடைபெறுகின்ற சடங்குகளிலே இறுதியாக இந்த புண்ணிய நீரை தலை மீது தெளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அறைகளிலெல்லாம் தெளித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது தீட்டு என்று சொல்லப்படுகின்ற குற்றம் நீங்கும் என்று சொல்லி சடங்குகளின் இறுதியிலே செய்கிறார்கள். அதே போல திருக்கோயில்களிலே கும்ப நீராட்சி செய்து அந்த நீரை கூடியிருப்பவர்கள் தலையிலெல்லாம் தெளிக்கிறார்கள். அதை புண்ணிய நீர் என்று சொல்லுகிறார்கள். இது நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாம் முழுக்க நீராடினால் நம்முடைய தலைமுடி தூய்மையாகும், நம் உடலும் தூய்மையாகும். ஆனால் இதை இந்த புண்ணிய நீரை சிறிது தெளித்துக் கொள்வது என்பது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுவதற்காக, ஒரு கருத்தை சொல்லுவதற்காக செய்யப்படுகிற சடங்கு என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் இப்பொழுது அப்படி புரிந்து கொள்ளுவதில்லை. இங்கே தென்னகத்திலே ஒரு வழக்கம் உண்டு, வடக்கே உள்ளவைகளெல்லாம் புனித தலங்கள் என்றும், அங்கே உள்ளவைகளெல்லாம் புனித ஆறுகள் என்று கருதி அங்கே படையெடுத்து சென்று யாத்திரை, புனித யாத்திரை சென்று மீளுவார்கள். இதை போல வடக்கே உள்ளவர்களிடம் ஒரு பழக்கம் உண்டு, அவர்கள் ராமேஸ்வரம் சென்று கடலாடி கன்னியாகுமரி முதலியவற்றிலே மூழ்கி எழுந்து காஞ்சிபுரம் முதலிய திருக்கோயில்களை வழிபட்டு இவையெல்லாம் புண்ணிய தலங்கள் என்று வருவார்கள். இப்படி வடக்கே உள்ளவர்கள் தெற்கேயும், தெற்கே உள்ளவர்கள் வடக்கேயும், கிழக்கே உள்ளவர்கள் மேற்கேயும், மேற்கே உள்ளவர்கள் கிழக்கேயும் திசைதோறும் சென்று இந்த புண்ணிய ஆறுகளிலே நீராடி வருகிறார்கள். இந்த நீராடியதினாலே அவர்கள் பெற்ற விளக்கம் என்ன என்றால், மனநிறைவு. அந்த மனநிறைவுக்கு அப்பால் அவர்கள் எவ்வளவு சிந்தித்திருக்கிறார்கள் என்று நாம் அறிய மாட்டோம். ஆனால் இதை ஏன் அப்படி செய்கிறார்கள் என்பதற்கு அடிப்படையான காரணம், இந்த உடலை நான் என்று எண்ணி பயங்குவதனால்தான். அந்த உடல் அங்கனம் நீராடினால் தூய்மையாகும், புண்ணிய நீர் தெளிக்கப்பட்டால் பாவங்கள் தீரும் என்று கருதுகிறார்கள். புண்ணியமும் பாவமும் முயற்சியினாலுடைய விளைவு. ஆகவே முயற்சி இல்லாமல் இது அடையாளமாக செய்யப்படுகின்ற சடங்கு என்று அந்த உண்மையை அறியாமல் மயங்குகிறார்கள். இது நிற்க, இதை நான் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆக தேக சுதந்திரம், யான் எனது என்று எண்ணுகிற அந்த தொடர்பை மயங்கி அறிகின்ற சூழலை குறிப்பிடுவது. அடுத்தது போக சுதந்திரம். போகம் என்பது இன்பம் துன்பம், இவற்றிலே நாம் விரும்பி நுகர்வது இன்பம். சில சமயம் துன்பமே ஆயினும் நாம் நுகர வேண்டியதாக இருக்கிறது. சில அல்ல, முழுக்க முழுக்க நாம் நுகருகிற இன்பங்கள் இறுதியிலே துன்பத்தை தரும். அதனாலே போக சுதந்திரம் என்பது எதனை குறிப்பிடும் என்றால், நாம் ஐந்து பொறிகளினாலும் அனுபவிக்கின்ற ஐந்து வகையான புலன்களையும் குறிப்பிடும். ஐந்து வகையான புலன்களையும் வடமொழியிலே விஷயம் என்று சொல்லுவார்கள், தமிழிலே விடயம் என்று எழுதுவார்கள். உதாரணத்திற்கு, கண் இனிமையான ஒரு காட்சியை காண்கிறது, அந்த காட்சி புலன் கண் பொறி. ஆக பொறியாகிய கண் புலனாகிய இன்பத்திலே அப்படியே ஆழ்ந்து போகிறது. அதை போல ஒரு சுவையான உணவு, அந்த உணவை சுவைக்கிற பொழுது உடம்பிலே உள்ள உயிர் தான் அந்த சுவையாகவே மாறி அதை அனுபவிக்கிறது. உங்களுக்கே தெரியும், சுவையான உணவை வாயிலிட்டு அந்த சுவை மிகுதியாக இருக்கிறது, உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது என்றால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஆஹா எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று அந்த அனுபவத்திலே சில வினாடிகள் இருக்கிறீர்கள் என்ற அல்லவா, உங்களை மறந்து அந்த அனுபவத்தின் வசமாக இருக்கிறீர்கள் அல்லவா, அது அந்த போக சுதந்திரத்தினாலே ஏற்படுகிற இன்பம். மனிதன், இது என்னுடைய உடல், ஆகவே நான் இந்த ஐம்பொறிகளின் மூலமாக எனக்கு விரும்புவதையெல்லாம் நான் அனுபவிக்கின்ற உரிமை எனக்கு உண்டு, அளவின்றி அனுபவிக்கின்ற உரிமை எனக்கு உண்டு என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தையே முன்னிறுத்துகிறான். அதற்காகவே நாளும் முயற்சி செய்கிறான். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த ஐந்திலே எது விருப்பம் அதிகமோ அதையே நீங்கள் பற்றி கொண்டு அதிலேயே ஆழ்ந்திருப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது அனைவருக்குமே தெரிந்த உண்மை. சில சமயம் தெரிந்திருந்தும் கூட அதிலிருந்து மீள முடியாது. ஒரு சிலருக்கு இனிமையான பாடல்களை கேட்பதிலே விருப்பம் உண்டு. நான் தற்பொழுது ஒரு சில காட்சிகளை இங்கே பார்க்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார்கள், எப்பொழுதும் விரும்புகிறார்கள் என்று எண்ணுகிறேன். நடக்கின்ற பொழுதும் ஓடுகின்ற பொழுதும் வேறு செயல்கள் செய்கின்ற பொழுதும் காதிலே கருவியை பொருத்தி கொண்டு அந்த இசையை அனுபவித்த வண்ணமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலேதான் அவர்களுடைய நாட்டம் முழுவதும் இருக்கிறது. வெளியிலிருந்து நாம் அழைத்தாலும் கூட சில சமயம் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க முடிவதில்லை. அவர்கள் முன் சென்று அவர்களை நிறுத்திதான் அவர்களோடு உரையாட வேண்டியது இருக்கிறது. அந்த அளவுக்கு போக சுதந்திரத்தை தானாக கருதி அவர்கள் அதிலே மயங்கி நிற்கிறார்கள். சில பேருக்கு உணவின் மீது ஒரு அளவு கடந்த பற்று உண்டு. அவர்களை உணவிலிருந்து அந்த பற்றிலிருந்து பிரித்தெடுப்பது இயலாது. ஆக அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் வேறு வேறு உணவை சுவைத்து பார்ப்பதும் வேறு வேறு இடங்களிலே இதே உணவு எந்த சுவையோடு இருக்கிறது என்று சுவைத்து பார்ப்பதுமாக தன்னுடைய வாழ்க்கை இன்பத்தை அமைத்துக் கொள்வார்கள். இவையெல்லாம் போக சுதந்திரம். இவை உடலுக்கு ஏற்றதா என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்புவதில்லை. என்னுடைய நாவுக்கு சுவையாக இருக்கிறது, நான் விரும்புகிறேன் என்று அவர்கள் அதனை விரும்புகிறார்கள். இது நாம் சிந்திக்க வேண்டியது. இனி அடுத்தபடியாக உள்ளது ஜீவ சுதந்திரம். ஜீவ சுதந்திரம் என்றால் தன்னுடைய வாழ்வை தன் விருப்பப்படி வாழ்தல் என்கின்ற சுதந்திரம், உரிமை. இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய உடல், நான் படித்திருக்கிறேன், என்னிடம் இந்த ஆற்றல் இருக்கிறது, ஆதலால் நான் விரும்பியவாறு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று சொல்லி மனம் போனபடி வாழ்வது. அதாவது இயற்கை விதிகளை கருத்திலே கொள்ளாமல் உடலுக்கு ஏற்றவை என்கின்ற அளவுகோலையும் நினைவிலே கொள்ளாமல் சமுதாயத்திலே வாழ்கின்ற நாம் சில விதிகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்பதையும் எடுத்துக்கொள்ளாமல் உயிர்கள் மத்தியிலே நாம் வாழ்வதினாலே ஒப்புரவு என்பது அவசியம் என்பதனையும் நாம் மறந்து நான் என்னுடைய வாழ்வை என் விருப்பப்படி வாழ்வேன் என்று எண்ணுதல். இக்காலத்திலே இந்த போக்கு மிகுதியாக இருக்கிறது என்பதை நான் ஒரு சிறிய எடுத்துக்காட்டின் மூலமாக சொல்லுகிறேன். இது பலருடைய அனுபவமாக இருக்கும். உணவிலே நாம் விளக்க வேண்டியது ஒன்று நம்முடைய அறிவை மயக்குகின்ற மயக்க குடிகள். பெருமான் அவர்கள் நித்திய கர்ம விதியிலே இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மயக்க குடிகள் ஆகா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போது இது பரவலாக எல்லா இடத்திலும் இருப்பதை காண்கிறோம். இது ஒரு பரிதாபமான நிலை. என்ன என்றால் அரசே இந்த மயக்க குடிகளை ஊக்குவிக்கின்ற வகையிலே உற்பத்தி செய்வதும் விற்பனை செய்வதும் தான். அது ஒருபுறம் இருக்க இதற்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் காலப்போக்கிலே நோய்வாய்ப்படுகிறார்கள். இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் இறுதி நிலையிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உடல் நலமும் கெட்டு அவர்களுடைய வருவாயை இழந்த குடும்பத்தாரும் நடுத்தருவில் நின்று முக்கியமாக நோய்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருத்துவ உதவியையும் இவர்களை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலே நாம் அனைவரும் தள்ளப்படுகிறோம். நம்முடைய அனுமதி இல்லாமல் அவரவருடைய உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதை அவர்களே உரிமையாக எண்ணி அனுபவித்து விட்டு நாம் சமுதாயத்திற்கு நலம் தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பணத்தை வரியாக செலுத்தி நாம் எழுப்பி வைத்திருக்கின்ற மருத்துவமனைகளிலே அவர்கள் வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். இந்த ஜீவ சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று எனக்கு புரியவில்லை. மேலை நாடுகளிலும் கீழே நாடுகளிலும் நான் விரும்பியதை உண்பேன், நான் விரும்பியதை அருந்துவேன், ஆக அது நாகரீகம் என்றே சொல்லி வருகிறார்கள். இது நாம் ஏற்கக்கூடிய ஒன்று அல்ல என்பதை நான் உணர்கிறேன். சில சமுதாயங்களிலே, சில மக்கள் மத்தியிலே விரும்பி போன்றவற்றிலே இது ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. அவர்கள் இதற்கு அடிமையாகிறார்கள். அதனாலே இந்த விளைவுகள் ஏற்படுகின்றன. இப்படி இருக்கின்றவைகளெல்லாம் சுதந்திரங்கள் என்று ஏற்றுக்கொள்வதனாலே ஜீவ சுதந்திரம் என்பது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால், தன் வாழ்வை தன் விருப்பப்படி வாழ்தல் என்கிற உரிமை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆக இந்த மூன்று வகை சுதந்திரங்களும் தனது என்று எண்ணுகிறான் மனிதன். ஆக எனது யான் என்கின்ற தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், இது மூன்றும் தனது என்று மனிதன் தவறாக எண்ணுகின்றான். இந்த மூவகை சுதந்திரங்களும் நீங்கினால் மனிதன் கடவுள் திருவருள் சுதந்திரம் பெறுவதற்குரிய தகுதியை அடைகிறான் என்று வள்ளற் பெருமான் பேசுகிறார்கள். வள்ளற் பெருமானுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் இந்த மூவகை சுதந்திரங்களையும் தனது என்று கொள்ளவே இல்லை. இளமை காலத்திலிருந்து, குழவி பருவத்திலிருந்து வள்ளலார் பெருமான் பாடல்களிலே குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் திரட்டி பார்த்தால் அவர்கள் எந்த விதமான இச்சையும் இல்லாமல் இந்த மூவகை சுதந்திரங்களையும் தனது என்று கொள்ளாமல் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். சில பாடல்களை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக கூற முடியும். ஆறாம் திருமுறையிலே பிள்ளைச்சிறு விண்ணப்பத்திலே கூறுகிறார்கள். இந்த பாடல் மிகவும் கருதுதற்குரிய பாடல். ஏனென்றால் இது பிள்ளையாக இருக்கிற பொழுது நடந்த நிகழ்ச்சி, அதை விண்ணப்பிப்பது போல பிள்ளைச்சிறு விண்ணப்பம் என்கிற தலைப்பிலே பெருமான் அதை அருளியிருக்கிறார்கள். அப்பணி முடி என் அப்பனே, மண்டில் ஆனந்த நடம்புரி அரசே, இப்புவிதனிலே அறிவு வந்தது தொட்டு இந்த நாள் வரையும் எந்தனக்கே எப்பணி இட்டாய், அப்பணி அளவு என் இச்சையால் புரிந்தது ஒன்று இலையே என்று சொல்லுகிறார்கள். ஆக கடவுள் என்ன பணியிட்டாரோ அதை வள்ளலார் செய்தார். தானாக விரும்பி இது என்னுடைய தேவ சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்று பெருமான் எதனையும் செய்யவில்லை. ஆக அவர்களுடைய வாழ்க்கையே நமக்கு எடுத்துக்காட்டு, இதுவே சான்று. இன்னும் மற்றொரு பாடலை பாருங்கள், பிள்ளைச்சிறு விண்ணப்பத்திலே. அது உணவை பற்றிய ஒரு பாடல். பெருமான் அவர்கள் நம்மை போன்று இந்த தின்பண்டங்களெல்லாம் இருக்கின்ற இடங்களிலே சென்று, உணவகங்களிலே சென்று நமக்கு விரும்பியதை நாம் வேண்டி வாங்கி அருந்துவது போல அருந்தியது இல்லை என்று சொல்லுகிறார்கள். கடவுள் அருளாலே என்ன கிடைத்ததோ அதுவே மேன்மையான உணவு என்று தான் அருந்தியதாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது அறிவிலா சிறிய பருவத்தில் தானே அருந்தலில் எனக்குள்ள வெறுப்பை பிரிவிலாது என்னுட்கலந்த நீ அறிதி என்று பேசுகிறார். அதனால மிகச்சிறிய பருவத்திலேயே பெருமான் அவர்களுக்கு அந்த உணவிலே விருப்பம் இல்லாமல் இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி யாராவது இன்சுவை உணவு கொடுத்தால் அது இறைவனுடைய திருவருளாலே கிடைத்தது என்று சொல்லி அதை இறைவனுடைய சுவை உணவு என்று அருந்துவார்களாம். ஆனால் தான் போய் அதை தேடியது இல்லை என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கிறார்கள். தன்னுடைய சுதந்திரத்தினாலே ஒரு இடத்திலே சென்று ஒரு சுவையான உணவை தேடியதில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இன்சுவை உணவு பலபல எனக்கு இங்கு எந்தை நீ கொடுப்பிக்க, சிறியேன் நின் சுவை உணவு என்று உண்கின்றேன். கடவுளாகிய நீ அனுப்பிய இன்சுவை உணவு என்று நான் உண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் யார் மூலமாக அனுப்பினால் அது உன்னுடைய சுதந்திரம், நீ விரும்பி அனுப்புகிறாய், ஆனால் எனக்கு இதில் சிறிதளவும் கூட சம்மதம் இல்லை என்றே குறிப்பிடுகிறார்கள். நான் என் சுதந்திரத்தில் தேடுவேன் அல்லேன், தேடியதும் இல்லை இங்கே என்று ஒரு ஊற்றத்தை உறுதியாக கூறுகின்ற பாங்கை நாம் பார்க்கிறோம். இதை சிந்தித்து பாருங்கள், நாம் எப்படியெல்லாம் நம்முடைய சுதந்திரம் என்று தேடி அலைந்து அவற்றை வாங்கி நாம் அனுபவிக்கிறோம் என்று தேடி பாருங்கள். இனி அடுத்தபடியாக நாம் செல்வத்தை சேர்க்கிறோம், தவறில்லை. பெருமாள் வள்ளுவர் திருவள்ளுவர் தன்னுடைய குறளிலே சொல்லுவார், உலகிலே வாழ விரும்புபவர்களுக்கு நுகர்பொருள் வேண்டும் என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, செய்கை பொருளை என்றே சொல்லுவார். செய்க பொருளை என்றே அந்த திருக்குறள் தொடங்குகிறது. அது செருணர் செருக்கருக்கும் வாழ் என்று குறிப்பிடுகிறார். அதனால பொருள் செய்யலாம். பெருமான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நான் இந்த பொருளிலே ஆசை கொள்ளவில்லை, பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை, நான் படைத்த அப்பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் என்றாய் என்று பேசுகிறார்கள். ஆனால பெருமான் அவர்கள் அந்த பொருள் மீது எந்த விதமான ஆசையும் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அருள் அனுபவத்தினாலே மூலிகையில் பல கலந்து உலோகங்களை, கனிமங்களை கீழ்நிலை உலோகங்களிலிருந்து மேல்நிலை உலோகமாக, அதாவது பித்தளையை செம்பாக்குவது போல், தங்கமாக்குவது போல, இரும்பை தங்கமாக்குவது போல, அப்படி மாற்றங்களை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்திருந்து மருந்துக்காக சில மூலிகைகளை கலந்து அப்படி செய்த போதும் கூட பெருமான் அவர்கள் அதை பணமாக தங்கமாக வைத்துக் கொள்ளவில்லை. அதை எரிந்தேன் என்று சொல்லுகிறார்கள். நான் படைத்த அப்பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இளமை பருவத்திலே அவர்களுக்கு வற்புறுத்தி கொடுக்கப்பட்ட பணத்தை கூட அவர்கள் மேட்டிலே எரிந்தேன் என்றுதான் சொல்லுகிறார்கள். அதிலினால் அப்பொழுதும் அவர்கள் அதிலே விருப்பு வைக்கவில்லை. ஆனால் இறைவன் குணத்திலே கொடுக்கின்ற பொருளை நான் எரியவில்லை, நான் பிறருக்கு கொடுக்கின்றேன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதையெல்லாம் ஐம்பொறிகளினாலே கிடைக்கின்ற இன்பத்தை பற்றிய பாடல்கள். பெருமானுடைய வாழ்க்கையிலே பெருமான் அவர்கள் இதைவிட மிக உயர்ந்த நிலையிலே உள்ளவற்றையும் கூட விரும்பவில்லை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அரசு செய்ய வேண்டும் என்றோ, அரசு செய்கிற பொழுது கிடைக்கின்ற ஏனைய இன்பங்களை பெற வேண்டும் என்றோ, அல்லது மேலுலகம் என்று சொல்லுகின்றவற்றிலே இந்திரர் பிரமர் அறிமுதலோர் பதவிகளிலே இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றோ எனக்கு ஆசை சிறிதும் இல்லை என்று பெருமானவர்கள் பிள்ளைச்சிறு விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார். இவ்வுலகத்திலே இறை அரசாட்சி இன்பத்தும் மற்ற இன்பத்தும் எவ்வளவெனினும் இச்சை ஒன்று அறியேன், எண்ணுதோறு அறிவறுக்கின்றேன் என்று எண்ணுகிறார். வேறு எவரேனும் இதை போன்ற பதவிகள் கிடைத்தால் நிச்சயமாக பற்றிக் கொள்வார்கள். இந்த பதவிகள் அடைய வேண்டும் என்றே தவம் செய்தவர்களிடையும் நாம் நம்முடைய புராணங்களிலே பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆசை சிறிதும் தனக்கு இல்லை என்று குறிப்பிடுகிறார். இதையெல்லாம் விட்டுவிட்டு முத்தியை அடைவதற்காக சில நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சமய நூல் வல்லாரும் மத நூல்களிலே உள்ளவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முன்னோர்களும் அருளாளர்களும் கூட அந்த குறிப்புகளை தந்திருக்கிறார்கள். அவற்றையும் கூட தான் பயில வேண்டும், அந்த நிலைகளை எல்லாம் அடைய வேண்டும் என்று வள்ளலார் பெருமான் விரும்பியது இல்லை. இதை பிள்ளைச்சிறு விண்ணப்பத்திலே ஒரு பாடலிலே மிக அருமையாக குறிப்பிடுகிறார்கள். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நான்கு வழிகளிலும் நான்கு நிலைகளிலும் நான் அனுபவம் பெறுவதற்கு ஆசை பெறவில்லை, அது மட்டுமல்ல அதை கடந்து முத்தி பெற வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருந்தது இல்லை இவற்றையெல்லாம் என் உள்ளத்திலே உள்ள நீயே அறிவாய் என்று முறையிடுகிறார்கள். ஆக பெருமான் அவர்கள் இந்த மூவகை சுதந்திரங்களையும் தனதென்று கருதவில்லை என்பதற்கு இந்த பாடல்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. நான் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பாடலை எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறேன். பிள்ளைச்சிறு விண்ணப்பத்திலே நீங்கள் ஆழ்ந்து படித்தீர்கள் என்றால் ஏறக்குறைய 8 பாடல்களிலே பெருமான் அவர்கள் எப்படி இச்சையின்றி இருந்தார்கள், இறைவன் கூறியதே தனதாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நமக்கு மிக நன்றாக தெரியும். ஆதலினாலே என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மூலகை சுதந்திரங்களும் நீங்கினால்தான் கடவுளுடைய சுதந்திரம் கிடைக்கும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள், கடவுள் சுதந்திரம் எப்படி கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்தை என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி அறியத் தொடங்கியது போது வள்ளலார் என்ன அறிந்து கொண்டார்கள் என்றால், இந்த மூவகை சுதந்திரங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் இந்த மூவகை சுதந்திரங்களையும் நாம் கையாளக்கூடாது. அந்த சுதந்திரங்கள் நமக்கு இல்லை என்கின்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். எப்படி வரும் என்றால், இந்த மூவகை சுதந்திரங்களுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்லி என் மனது சாட்சியாக, என் உயிர் சாட்சியாக நான் அதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். யாரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் கடவுளிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுத்து உங்கள் சாட்சியாக, கடவுளாகிய உங்கள் சாட்சியாக இனிமேல் எனக்கும் அந்த 3 வகை சுதந்திரங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஒரு உறுதியை அவருக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் மனதளவில், உயிரளவில், உயிர் அறிவு அளவில் அந்த பக்குவ நிலை அடையுமானால் வள்ளற்பெருமான் கூறுவது போல அந்த மூவகை சுதந்திரங்களும் கொடுக்கப்பட்ட தருணத்திலேயே இறைவன் நமக்கு சில உண்மைகளை உணர்த்துவார். இதை பற்றி வள்ளலார் பெருமான் எங்கனம் சொல்லுகிறார்கள் என்று அவர்களுடைய பாடல்களை பார்க்கலாம். 6 திருமுறையிலே ஒரு அருமையான பாடல். இந்த கருத்தை அப்படியே அடிகளிலே வைத்து பாடுகிறார். உரைநடையிலே உள்ள கருத்தை அங்கு பாடல் அடியாக நாம் பார்க்கலாம். என்னால் ஓர் துரும்பும் அசைத்து எடுக்க முடியாதே, எல்லாம் செய்வல்லவன் என்று எல்லாரும் புகழும் நின்னால் இவ்வுலகிடை நான் வாழ்கின்றேன் அரசே. மிகப்பெரிய உண்மையை எளிதாக சொல்லுகிறார். இறைவனால் இவ்வுலகத்திடை நான் வாழ்கின்றேன் என்று சொல்லுகிறார். நின் அருள் பெற்று அழியாத நிலையை அடைந்திட, ஆக இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அந்த அழியாத நிலையை அடைந்திட, எந்தென்னால் ஓர் சுதந்திரமும் இல்லை கண்டாய், எனக்கு சுதந்திரம் இல்லை, அது நீ அறிந்ததுதான் கண்டாய், நினது சகல சுதந்திரத்தை என்பால் தயவு செய்யல் வேண்டும். இப்படி இதையெல்லாம் எனக்கு தருவதற்குரிய உரிமை எதெல்லாம் உன்னிடம் உண்டோ, திருவருள் ஆற்றல் உண்டோ, அதையெல்லாம் நீ என்னிடம் தயவு செய்து அளிக்க வேண்டும். பின்னால் என்றிடில் சிறிதும் தரித்திருக்க மாட்டேன், இதை நீ காலம் தாழ்த்தினால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், பேரானை உரைத்தேன் என் பேராசை இதுவே என்று குறிப்பிடுகிறார். இந்த கருத்து, உரைநடையிலே இந்த கருத்து அப்படியே இந்த பாடலிலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால பெருமான் அருளி பாடலிலே நுட்பமாக பார்த்தால் எந்தவித வேறுபாடுமே இருக்காது. அதை உரைநடையாக சொல்லலாம், இதை நாம் பாடலாக உணர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பார்க்கலாம். எப்படி பெருமான் அவர்கள் இந்த 3 சுதந்திரங்களையும் இறைவனிடம் கொடுத்து விடுகிறார், கொடுத்து விட்டு எப்படி இறைவனிடம் வேண்டுகிறார் என்று பாருங்கள். அவருக்குள்ள அந்த உறுதியையும் தெளிவையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். சத்தியம் சத்தியம் அருட்பெரும் சோதி தந்தையரே, என்னை தாங்குகின்றீரே, உத்தமமாகும் நும் திருச்சமூகத்து என் உடல் பொருள் ஆவியை உவப்புடன் அளித்தேன். இந்த மூணும் தெய்வ சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரத்தை குறிப்பிடக்கூடிய சுருக்கமான சொற்றொடர்கள். உடல் பொருள் ஆவியை உவப்புடன் அளித்தேன். இத்தகைய உலகிடை அவைக்கும் எந்தனக்கும் ஏதும் சுதந்திரம் இல்லை. இங்கு இனி நீர் எத்தகையாயினும் செய்து கொள்கிறீர் என பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே. என்ன அருமையான பாடல்கள் பாருங்கள். அதே கருத்தை வேறொரு வகையிலே பெருமான் அவர்கள் விளக்குகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உடல் பொருள் ஆவியை மிகுந்த உவப்போடு மகிழ்வோடு உனக்கு அளித்து விட்டேன். அந்த அளித்த தருணத்தே எனக்கும் அவைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த உறுதியை அங்கே வெளிக்காட்டுகிறார். அதனால கடவுளாகிய நீ அவற்றை என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றாலும் செய்து கொள், ஏற்றுக்கொள் அல்லது தள்ளிவை, அது உன்னுடைய சுதந்திரம். என்னை பள்ளி எழுப்பி நீ மெய் இன்பம் தந்தீர் என்று சொல்லி சகல சுதந்திரத்தை என்று சொன்னதுனால கடவுளிடமே அந்த முடிவையும் விட்டு விடுகிறார். ஏனென்றால் இவர் வேண்டத்தானே செய்ய முடியும், கடவுள்தானே அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும். இப்படி மிக அருமையாக நமக்கு பெருமான் அவர்கள் அந்த பதிகம் முழுவதுமே அந்த உண்மையை எடுத்து காட்டுகிறார். எப்படித்தான் அவற்றை கொடுத்து விட்டோம் என்பதையும் கூறுகிறார்கள். அந்த பதிகம் என்று சொல்வதை விட அந்த பதிகத்தில் 11 பாடல்கள் உண்டு. 11வது பாடல் நிறைவு பாடல் தவிர்த்து ஏனைய 10 பாடல்களிலேயும் இதே கருத்தை வேறு வேறு விளக்கங்களோடு தருகிறார்கள். திரும்ப திரும்ப பெருமான் அவர்கள் கூற மாட்டார்கள். அவர்கள் பதிகத்தினுடைய மைய பொருள் எல்லா பாடல்களிலும் வேறு வேறு கருத்து தொடர்ச்சிகளோடு வரும். இங்கே நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக நாம் ஒரு பாடலை உங்களுக்கு சொல்லுகிறேன். 6வது பாடல், வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்று இது கான். நன்றாக கவனியுங்கள். நான் முதலிலே சொன்னது போல மனம் ஒத்து அறிவு ஒத்து பயிற்சிக்கு வருவதாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அதனால பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனமொத்து சொல்லிய வாய்மை முக்காலும். ஆக இனி எதிர்காலத்திலும் இதுவேதான், மாறுதல் இல்லை என்று உறுதி சொல்லுகிறார்கள். அதனால் இந்த உறுதியை திரும்பவும் அந்த பாடல்களிலே வருகின்ற பாடல்களிலே தெரிவித்து மிக அழகாக என்று சொல்லுகிறார்கள். 9வது பாடலிலே, இச்சை வேறு இல்லை இங்கு என் கருத்தெல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் என்று சொல்லுகிறார். 10வது பாடலிலே ஒரு நுட்பமான கருத்தை விளக்குகிறார். மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். மிக ஒரு நுட்பமான பொருளை தருகிறார். மிக பெருமை கொண்ட பெருமை ஈட்டிய சன்மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார். அந்த சன்மார்க்க நெறியிலே நான் என்ன செய்தேன் என்றால் வான் செய்து கொண்டது, வானம் எப்படி சிறப்பாக செய்து கொண்டதோ அதுபோல நான் செய்து கொண்டேன். அது அந்த நிலையை அடைவதற்கு தகுதியை நான் ஏற்படுத்தி கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். வானம் என்ன செய்து கொண்டது? வானம் ஏனைய 4 பூதங்களிலும் கலந்திருக்கு அவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அது எங்கும் நீக்கமில்லாமல் நிறைவாக இருக்கிறது. இதுதான் என்று சுட்டிக்காட்ட இயலாத ஒரு அவர் அறிவ நிலையிலே உள்ளது. இதை போல தன்னுடைய அறிவு விரிந்து அருள் அனுபவத்தினாலே தன்னுடைய அறிவு அண்டங்களிலெல்லாம் பறந்து உயிர்களோடெல்லாம் கலந்து தான் வானம் இருப்பது போல ஒரு நிறைவான விரிவுடைய அருள் நிலையை பெற்றுக்கொண்டேன், அதை பெற்றுக்கொள்வதற்குள்ள தகுதியை அடைந்து விட்டேன் என்று குறிப்பாலே தெரிவிக்கிறார்கள். முன் செய்து கொண்டதும் இங்கனம் கண்டீர் என்று ஒரு குறிப்பு தருகிறார்கள். முன் செய்து கொண்டது என்றால் பெருமான் அவர்கள் இங்கு அவதாரம் எடுப்பதற்கு முன் கூட இதை போன்ற ஒரு நிலையிலே இருந்ததாக நமக்கு ஒரு குறிப்பு தெரிகிறது. அப்படி ஒரு கருத்து நமக்கு புலப்படுகிறது. இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பெருமான் ஆறாவது திருமுறையிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார்கள், இந்த உலகத்திலே என்னை போன்றவர்கள் 1 கோடி, என்னிலும் உயர்ந்தோர் எத்தனையோ கோடி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக முற்பிறவியிலே பெருமான் அவர்கள் அந்த உயர்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அந்த உயர்ந்த நிலையிலே இருந்த பெருமானைத்தான் அருட்பெரும் சோதி ஆண்டவர், நீ என் மகன், அந்த உரிமையினாலே நான் உனக்கு இந்த வேலையை தருகிறேன், நீ இந்த நில உலகத்திற்கு சென்று மனதிலே இருள் சூழ்ந்தவர்களாக இருக்கிற மனிதர்களை எல்லாம் திருத்து சன்மார்க்க சங்கத்திலே சேர்த்து அவர்களுக்கு இகத்தே பரத்தை காட்டு என்று ஆணையிடுகிறார்கள். அதனால கடவுள் ஆணையை ஏற்று அவர் வருகிறார். எனவே ஏற்கனவே அவர் அந்த ஒரு பெரிய நிலையிலே இருந்தார் என்கிற கருத்தை தெரிவிக்கிறாரோ என்கின்ற ஒரு சிந்தனையும் இங்கே எழுவதை நாம் பார்க்கலாம். மூவகையாம் உடல் ஆதியை நுமது பொன் செய்து கொண்ட பொதுவினில்லாடும் பொன்னடி காண பொருந்தி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அதனால இனி எனக்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று கொடுக்கிறார். இந்த இப்படி கொடுத்து விட்டதினாலே எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்பதை இன்னும் கூட ஒரு பாடலிலே தற்சுதந்திரம் இன்மை என்கின்ற ஒரு பதிகத்திலே குறிப்பிடுகிறார். இப்பாரில் உடல் ஆவி பொருளும் உன்பால் கொடுத்தேன், மற்ற எனக்கு என்று இங்கே எப்பாலும் சுதந்திரம் ஓர் இறையும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். அந்த ஊற்றம் அந்த உறுதியை நாம் சங்க விண்ணப்பத்திலே பார்க்கிறோம். கொடுத்த தருணத்தே இதையெல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டனம் என்று அறிந்து கொண்டோம் என்ற உண்மையும் தருகிறார். ஆக இந்த 3 உரிமைகளையும் தந்தது கடவுள். எனவே கடவுளுடைய உரிமை அது நமக்கு தந்திருக்கிறார். அது உண்மையிலேயே அவருடைய உரிமை என்று அறிந்து அதிலிருந்து நாம் நீங்க வேண்டும். அதை பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்படி வள்ளற் பெருமானுடைய தூய்மை அதிதீவிர விருப்ப முயற்சி இதை கண்டு இறைவரே மனம் மகிழ்ந்து வள்ளலாருக்கு சுத்த சன்மார்க்க சுகநிலை உனக்கே சுதந்திரமாகுது என வரமளிக்கிறார். 6வது திருமுறையிலே நடராஜபதி மாலை பல நுட்பமான தத்துவங்களை விளக்குகிறார். அந்த பாடலிலே ஒரு முக்கியமான பாடம், துன்பலாம் தீர்ந்தன சுகம் பலித்தது நினை சூழ்ந்து அருள் ஒளி நிறைந்தே, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினக்கே சுதந்திரமானது என்று ஆண்டவர் அருளுகிறார். உனக்கே என்று அந்த சுதந்திரத்தை தான் அழித்து விட்டதை ஆண்டவர் பெருமையோடு வள்ளலாருக்கு கூறுகிறார். இந்த நிலை எப்படி வந்ததென்றால், நீ மூவகை சுதந்திரங்களையும் விட்டுவிட்டு இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் எல்லாம் நல்வழி என்று சொல்லப்படுகிற சன்மார்க்கத்திலே நின்று மெய்வாழ்வை பெற்று சுகம் பெற வேண்டும் என்று நினைத்தாய், அந்த நினைப்பை நான் அறிந்தேன், அதனால் உனக்கு அதன்படியே இந்த ஆட்சியை தந்தேன் என்று அந்த பாடலிலே ஆண்டவர் அருளியதை வள்ளலார் பெருமான் நமக்கு காட்டுகிறார். இந்த அனுபவத்தாலே பெருமான் அவர்கள் சரிய கிரிய யோகம் ஞானம் என்பதிலே இச்சை இல்லாமல் இருந்த போதும் கூட ஆண்டவர் அருளியதினாலே அந்த நிலைகளை எல்லாம் அறிந்து மேல்நிலை சிவ அனுபவத்துக்கு வந்து விடுகிறார். ஆக அவர் அதிலே நடந்து சென்றிருக்க வேண்டும் அல்லது அந்த பயிற்சி செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் அங்கே ஏற்படவில்லை. அவருடைய தூய்மையும் அவருடைய ஊற்றமும் அவருடைய அதிதீவிர விருப்ப முயற்சியும் அவரை மிக எளிதாக இந்த நிலைகளை கடந்து மேல்நிலை சிவ அனுபவத்திற்கு கடவுள் அனுபவத்திற்கு கொண்டு சேர்க்கிறது. அதனால் அவர் என்ன சொல்லுகிறார், சரியை நிலை 4, ஒரு கிரியை நிலை 4, தனி யோக நிலை 4 தனித்தனி கண்டறிந்தேன், உரிய சிவ ஞான நிலை 4 அருள் ஒளியால் ஒன்று ஒன்றா அறிந்தேன் மேல் உண்மை நிலை பெற்றேன். அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன். அப்பால் நின்று ஓங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன். இங்கு இரவாமை உற்றேன் தோழி என்று பெருமான் அவர்கள் விளக்குகிறார். இப்ப பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர்கள் எங்கனம் இந்த மேல்நிலை அனுபவத்தை பெற்றார்கள், எங்கனம் இந்த மூவகை சுதந்திரங்கள் தன்னிடம் இருந்து அவர்கள் விளக்கினார்கள் என்பதை நாம் அருட்பா பாடல்கள் மூலமாக இப்பொழுது பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய கருத்து தொடர்ச்சியாக நமக்கு வழிகாட்டுகிறவர் பெருமான் என்பதனாலே அவர் வழிகாட்டுகிறபடி நாம் எப்படி அதனை செய்வது என்பதை நாம் பார்க்கலாம். அப்படி சிந்திப்பதற்கு நாம் எந்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால்தான் மேல்நிலைக்கு செல்வதற்கு என்ன வழி என்று நமக்கு தெரியும். ஆக மனிதன் எந்த நிலையிலே இருக்கிறான் என்று நாம் சிந்திக்கலாம், பொதுவாக சிந்திக்கலாம். மனிதன் இந்த வாழ்க்கை நிலையானது என்று கருதுகிறான். நிலையானது என்றால் என்ன பொருள்? நாம் பிறந்தோம், நாம் என்றும் இருப்போம், நாம் இப்பொழுது எதையெல்லாம் அனுபவம் என்று கொள்கிறோமோ அனுபவங்களை எல்லாம் தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். நாம் என்ன கருதுகிறோமோ அவையெல்லாம் உண்மை என்று மனிதன் எண்ணுகிறான். இவை மாறாது என்று எண்ணுகிறான். இதைத்தான் நிலையாமை உணராத நிலை என்று நாம் தெரிந்து கொள்ள. மனிதன் என்ன நிலையில் இருக்கிறான் என்றால் குறிப்பாக நிலையில்லாத வாழ்க்கை என்பதை உணராத ஒரு நிலையில் இருக்கிறான். நிலையில்லாத வாழ்க்கை என்றால் என்ன? நாம் எல்லாரும் வாழ்ந்துதானே, தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று சிந்திக்கிறோம். ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் அந்த சிந்தனை சரி என்று எனக்கு தோன்றவில்லை. வள்ளுவர் ஒரு குறளிலே மிக அழகாக சொல்லுகிறார், நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பை உடையது இந்த உலகம் என்கிறார். அருமையான குறள், ரெண்டு சொற்களிலேயே அதை சிந்திக்க வைக்கிறது. இந்த உலகத்தினுடைய பெருமை நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்பதுதான் என்று இது நயமாக சுட்டி காட்டுவது, ஆனால் மிகுந்த ஆழமான அறிவுரை. நெருநல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுலகு என்று உலகுக்கு அது பெருமையா என்று சிந்தித்து பாருங்கள். வள்ளுவர் பெருமை என்றே சொல்லுகிறார். அது எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், அது உலகுக்கு பெருமை என்று சொல்லி எவ்வளவு சிறுமை அது, நாம் அதை பற்றி சிந்திக்கவில்லை என்பதை வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். அந்த பொருள் ஆழத்தை அந்த குறளிலே பார்க்கலாம். ஆழ்ந்து சிந்தித்த பெரியவர்கள் அருளாளர்கள், இந்த வாழ்க்கையிலே நிலையாமை உண்டு, அது மூன்றாக நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, இந்த உடல் நிலையாதது, அதை போல இந்த உடலிலே உள்ள இளமையாகிய பருவம் இல்லாதது, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையாக அடிப்படையாக இருக்கின்ற பொருள் ஒருவரிடம் நிலையாக இருக்காது. ஆக இந்த மூன்றும் நிலையாமை, இந்த மூன்றையும் அறிந்தவர்கள் இந்த வாழ்க்கையை நிலையான வாழ்க்கை என்று கொள்ள மாட்டார்கள் என்று விளக்குகிறார்கள். இதை பற்றி பல பாடல்கள் அறநூல்களிலும் நீதி இலக்கியங்களிலும் அருளாளர்களுடைய பாடல் முழுவதுமே பரவலாக காணப்படும். தமிழ் அறிந்திருந்தால், தமிழ் பாடல்களிலே ஒரு தொடர்பு இருந்தால், இந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் மிக தெளிவாக விளங்கும். பெருமான் அவர்கள் இதை நெஞ்சறிவுறுத்தலிலே மிக விளக்கமாக பாடுகிறார்கள். அருமையான எடுத்துக்காட்டுகளை சொல்லி நமக்கு அதை உணர்த்துகிறார்கள். வள்ளுவர் சொன்ன இதே குறளையே எடுத்துக்காட்டாக ஒரு இடத்திலே பாடுகிறார், நாளிகை முன் நின்றார் இருந்தார் நிலைகுலைய வீழ்ந்து உயிர்தான் சென்றார் என கேட்டும் தேர்ந்திலையே என்று தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார்கள். நாளிகை என்றால் 24 மணித்துளிகள், சென்ற நாழிகையிலே இருந்தார், நாழிகை முன் நின்றார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் இருந்தவர் கீழே விழுந்து உயிருட்டார், நிலைகுலைய விழுந்து உயிர்தான் சென்றார். அப்படி உன் கண் முன்னே கண்டு கூட நீ வாழ்க்கை இது என்று அறிந்து கொள்ளவில்லையே, தெளிவு பெறவில்லையே, தேர்ந்திலையே என்று நெஞ்சை சுட்டி காட்டுகிறார். அதே போல நெஞ்சரி உரத்திலே இளமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறார். உன் கண் முன்னாலேயே உன் தாய் முதுமை அடைவதை நீ பார்க்கிறாய், ஆனால் நீ உன்னுடைய இளமை என்றும் இருக்கும் என்று தவறாக எண்ணுகிறார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். நினை பெற்ற தாய் இளமை எத்தனை நாள் தங்கியதே என்று கேட்கிறார். அதை போல பொருள் மீது, பொன் மீது ஆசை கொண்டவர்கள் அந்த ஆசையை சுட்டி காட்டுகிறார். உன் கண் முன்னாலேயே மிகுந்த பொருள் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் அந்த பொருளை இழந்து வயிற்று எரிச்சலோடு எத்தனை பேர் உன் கண் முன்னாலே காட்சியளிக்கிறார்கள், அது எண்ணி பார்த்தும் கூட உனக்கு அதை தெரியவில்லையா என்று கேட்கிறார். இன்றைக்கு நாம் பத்திரிகைகளிலும் இதழ்களிலும் பார்ப்பதெல்லாம் உலகத்திலே தவறான பாதையிலே செல்லுகின்ற சிலர் ஏழை மக்களுடைய பணத்தை எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு அவர்களை வயிறறிய வைத்துவிட்டு தான் மிக மிக பெரிய செல்வந்தர்களாக வெளிநாடுகளிலே சென்று வாழ்வதைத்தான். அதனால இந்த மூன்றுக்கும் எடுத்துக்காட்டாக நெஞ்சரி உருத்தலிலே இந்த அடிகளையே நீங்கள் பார்க்கலாம். பொன்னாசை வைத்து இழந்து வீணையை வயிறறிந்து மண்ணுலகில் எத்தனை பேர் நின் கண் எதிர் நின்றார் என்று நாம் தெய்வமணி மாலையினுடைய கருத்துக்களை முதலிலே சிந்தித்திருக்கிறோம். தெய்வமணி மாலையிலே பல பாடல்களிலே பெருமான் அவர்கள் உடல் நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை முதலியவற்றை பல பல சுவையான எடுத்துக்காட்டுகளோடு கூறியிருக்கிறார்கள். எளிமையான எடுத்துக்காட்டுகள், நமது மனதிலே தைக்கின்ற எடுத்துக்காட்டுகள் மூலமாக அவற்றை சொல்லுகிறார்கள். ஒரு பாடலிலே பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உடல் நாம் செய்த வினையினுடைய பயனாலே பெற்ற உடல், இதிலே உள்ள இளமை பருவம் என்பது பகலிலே கூத்தாடுகிறவன் புனைந்து கொள்ளுகிற வேடம் போன்றது, அது இரவிலே இருக்காது, அதை போன்றது நீர்க்குமிழி போன்றது என்று சுட்டிக்காட்டுகிறார். நீரிலே மழை பெய்தால் நாம் பார்த்திருப்போம், தாழ்வாரத்திலிருந்து அந்த சொட்டுகின்ற நீரெல்லாம் ஓடுகின்ற மழை தண்ணீரிலே குமிழியாக வருவதை பார்த்திருக்கிறோம். அந்த குமிழ், நீர்க்குமிழ் சிறிது தூரம் பயணித்த உடனேயே நாம் எதிர்பாராமல் அது வெடித்து சிதறுவதையும் பார்த்திருக்கிறோம். அது பெருமான் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள், இப்பெரும் கண்ம உடலில் பருவம் நேர்கண்டு அழியும் இளமைதான் பகல் வேடமோ என்று குறிப்பிடுகிறார்கள். நீர் குமிழியோ என்று நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதை போல இந்த செல்வம் நிலையாத தன்மை உடையது என்பதற்கு மிக அழகாக ஒரே பொருளை விளக்கம் சொல்லுவது போல மீண்டும் மீண்டும் அதை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி, காட்டாற்றிலே செல்லுகின்ற வெள்ளம் மிக வேகமாக செல்லும், நீரே இல்லாமல் இருக்கும், திடீரென்று நீர் வரத்து அதிகரிக்கும், பின்னர் திடீரென்று நின்று போகும், அதை போக விரைந்து செல்லும் வெள்ளம் போன்றது என்று, கடலிலே அடிக்கின்ற அலை போன்றது என்று சொல்லுகிறார், வாய்க்காலிலே ஓடுகின்ற நீர் போன்றது என்று சொல்லுகிறார். ஒரே பாடலிலேயே இந்த மூன்றையும் எடுத்துக்காட்டாக கொண்டு வருகிறார். அதனாலே இந்த நிலையாமையை பற்றி பெருமான் நெஞ்சரி உருத்தலிலே மிக விளக்கமாக பேசுகிறார்கள். இந்த ஆன்மீக நெறியிலே முயற்சி செய்ய விரும்புகிறவர்கள் நெஞ்சரி உருத்தலை ஆழ்ந்து பயில வேண்டும். இப்படி வாழ்கிற வாழ்க்கை நாம் சொப்பனத்தில் வாழ்கிற வாழ்க்கை போன்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சொப்பனத்திலே வாழாமல் உண்மையிலேயே உணர்வு நிலையிலேயே வாழ வேண்டும் என்பதைத்தான் நெஞ்சறிவுறுத்தல் நமக்கு சொல்லுகிறது. தர்புவனும் போகம் தனுகரணும் என்கின்ற சொற்பனத்தில் அந்தோ துவந்தினையே என்று நெஞ்சறிவுறுத்தலிலே நெஞ்சை பார்த்து நொந்து கொள்ளுகிறார்கள் வள்ளலார் பெருமான். புவனம் என்பது நாம் இருக்கிற இடம், போகம் என்பது நாம் அனுபவிக்கின்றவை, தனு என்பது உடல், கரணம் என்பது உறுப்பு. ஆக தனுவும் கரணமும் தேக சுதந்திரம், போகம் போக சுதந்திரம், புவனம் முதலியவை மற்றைய சுதந்திரம். ஆக இதெல்லாம் சொற்பனத்தை நீ உண்மையாக கருதி நீ இப்படி நிலையை இருக்கிறாய் என்று வள்ளலார் பெருமான் நொந்து கொள்ளுகிறார்கள். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வள்ளலார் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே முதல் பத்தியிலே முதல் வாக்கியத்திலே கூறியிருக்கிற அறிவுரையை உட்கொள்ள வேண்டும். அது என்ன அறிவுரை? தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலமுள்ள போதே விரைந்து அறிய வேண்டும். அதனால நாம் விரைந்து அறிய கடமைப்பட்டவர்கள். அப்படி முயற்சி செய்தால்தான் குறிக்கோளை அடைய முடியும். அது என்னையா விரைந்து அறிதல், அதிதீவிர விருப்ப முயற்சி என்றால், அதற்கும் எடுத்துக்காட்டை பெருமான் நெஞ்சறி உறுத்தலிலேயே கூறிவிடுகிறார். எடுத்துக்காட்டாக தலைமுடியிலே தீப்பற்றி கொண்டது, நாம் என்ன செய்வோம்? வீட்டிலே தீப்பற்றி கொண்டது, நாம் என்ன செய்வோம்? இல்லை, நாம் வாழுகிற ஊரிலே வெள்ளம் வந்து ஊர் மூழ்குகிறது, நாம் என்ன செய்வோம்? ஆழி பேராலை பேரலையினாலே அந்த வெள்ளம் உள்ளே வந்தது, நாம் என்ன செய்வோம்? சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு விரைந்து நாம் செயல்படுவோம் அப்பொழுது நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு? அப்பொழுது செல்வத்தை தேடுவோமா? உற்றார் உறவினரை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்குமா? நாம் அப்பொழுது என்ன செய்வோம்? உடனடியாக அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு விரைந்து அதிதீவிர விருப்ப முயற்சியோடு செயல்படுவோம் அல்லவா? அந்த வேகம், அந்த விரைவு, அந்த உணர்வு வேண்டும் என்று பெருமான் சொல்லுகிறார்கள். அதுதான் அதிதீவிர விருப்ப முயற்சி. இதை நெஞ்சறி உறுத்தலிலே பெருமான் அவர்கள் விரிவாக பாடுகிறார்கள். உன்னுடைய முடியிலே தீப்பற்றி கொண்டது என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் நெஞ்சே, நீ அதை உணராமல் இந்த முடிக்கு பூ எங்கே வைக்கலாம் என்று, பூ முடிக்கலாம் என்று நீ தேடுகிறாய், நீ காலம் தாழ்த்துகிறாய். நான் உன்னுடைய வீடு தீப்பிடித்து வேகுகிறது என்று சொல்லுகிறேன், ஆனால் நீ உள்ளே போய் நிதானமாக அமர்ந்து உணவெல்லாம் உண்ட பின்னர் தூங்கலாம் என்று எண்ணுபவனைப் போல நீ செயல்படுகிறாய். உன்னுடைய ஊர் வெள்ளத்திலே மூழ்குகிறது என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய் என்றால், என்ன எண்ணுகிறாய், செயல்படுகிறாய் என்றால், அந்த ஊரிலே சென்று கடைகளிலே சென்று பொருள்கள் வாங்கும் எண்ணம் போல அதை போல நீ செயல்படுகிறாய். அதை போல இந்த ஊரெல்லாம் அழிப்பதற்காக ஊழி வெள்ளம் ஆழி பேரலை வந்தது என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் நீ என்னிடம் என்ன கேட்கிறாய் என்றால், இந்த ஆழி வெள்ளம் குடிப்பதற்கு சுவையாக இருக்குமா, அல்லது குடிப்பதற்கு அது உதவி செய்யுமா என்று, அது நன்னீரா என்று என்னிடம் நீ கேட்கிறாய். இதை போல இந்த காலம் போவதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறார். நீ காலம் போவதன் முன்பு இறைவனுடைய அருள் அனுபவத்தை நாடாமல் எந்த பயனை எண்ணி இந்த வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அனுபூதியை நீ நாடாமல் யாது பயன் எண்ணி இணைகின்றாய் என்று கேட்கிறார். சிந்தித்து பாருங்கள், நாம் இந்த நிலையிலே பொழுது இருக்கிறோம். இந்த மூவகை நிலையாமை பற்றிய எண்ணம் நமக்கு இல்லை. அதிதீவிர விருப்ப முயற்சி வேண்டும் என்கின்ற ஆர்வமும் முயற்சியும் நம்மிடம் இல்லை. ஆதலால் பெருமான் அவர்கள் சூளுரைப்பது போல, ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வது போல, நாம் அந்த நிலைக்கு ஏற வேண்டும். நாம் அந்த உறுதியை பின்பற்றி பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்வோம் என்றால் நாம் சன்மார்க்க நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து இரவாத வரம் பெறலாம் என்று ஆறாம் திருமுறையிலே பெருமான் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் ஒரு கருத்தை நிறைவாக நம் மனதிலே கொள்ள வேண்டும். அது என்ன என்றால், ஜீவஹாருண்யத்திலே ஒழுக்கத்திலே சொல்லி இருப்பது போல ஜீவஹாருண்யம் வேண்டும், அதனாலே அருளை பெறலாம். ஆனால் அதே சமயத்திலே நாம் நம்மை தூய்மை உடையவராகவும் இந்த ஒப்பற்ற பெரிய பேர்வாழ்வை பெறுவதற்குள்ள அதிதீவிர விருப்ப முயற்சி உடையவராகவும் இருக்க வேண்டும், அதுவும் தேவை என்பதை நாம் உணரலாம். ஆக இது வேறு அது வேறு என்று பிரிக்க முடியாது. ஜீவகாருண்யம் ஒன்று மட்டுமே போதும் என்று சொல்ல முடியாது. அல்லது நான்காவது விண்ணப்பத்திலே சொல்லியது போன்று இந்த சுதந்திரங்களை விட்டு நீங்கி அதை ஒப்பு கொடுத்து விட்டு இருந்தால் மட்டுமே போதும் என்று இருக்க முடியாது. இந்த ரெண்டுமே பிரிக்க முடியாமல் இருப்பதை நாம் இப்பொழுது காணலாம். நம்முடைய சென்மார்க்க அன்பர்கள் ஜீவாருண்ய ஒழுக்கம் ஒன்றிலே குறிப்பிட்டிருப்பது போல ஜீவாருண்ய ஒழுக்கம் ஒன்றாலேதான் பெற முடியும், அதனால் இந்த தவ முயற்சிகள் தேவையில்லை என்று கருதுபவர்கள் உண்டு. அவர்கள் சிறுபான்மையினர் என்றாலும் கூட அவர்கள் விண்ணப்பத்தை ஊன்றி கவனித்தால் அவர்களுக்கு இந்த தெளிவு விளங்கும். ஆக வள்ளலார் கடிதங்களை எடுத்து பார்த்தால் இருக்கம் ரத்ன முதலியாருக்கு எழுதுகிற கடிதம் 30வது கடிதத்தில் எழுதுகிறார், சிவ சிந்தனையும் ஜீவகாருண்யம் கைவிடாது ஓங்குக என்று. ஆக அங்கே ஜீவகாருண்யம் கடவுள் பக்தி ஆகிய இரண்டையும் குறிப்பிட்டு விடுகிறார். மூன்றாவதாக இந்த தவத்தை குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், வேறு விடயங்களை சந்தி செய்யும் பந்த சக்தி சக்தியாலே மாறாது விழித்திருக்க என்று சொல்லுகிறார். பெருமான் அவர்கள் சொன்னதாக பரவலாக சன்மார்க்க உலகத்திலே பேசப்படுவது வசித்திரு தனித்திரு விழித்திரு என்று மூன்று சொற்றொடர்கள். இதற்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரமோ நூல் பூர்வமான ஆதாரமோ நமக்கு தெரியவில்லை, இன்னும் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் மக்களிடையே பரவலாக இது ஒரு செவிவெளி செய்தியாக இருந்து வருகிறது. பெருமானுடைய கடிதத்திலே இந்த இடத்திலே விழித்திருக்க என்கிற சொல்லாட்சியை நாம் பார்க்கலாம். அதே போல தனித்திருத்தல் என்பதை நித்திய கர்ம விதியிலே பார்க்கலாம், அனுபவ மாலையிலே பார்க்கலாம், 6ஆம் திருமுறை அனுபவ மாலையிலே பார்க்கலாம். அது தவிர வேறு வேறு பாடல்களிலேயும் பார்க்கலாம். இந்த பசித்திரு என்கின்ற பொருள் நேரடியாக அப்படியே பசித்திரு என்கின்ற சொல்லாட்சியை பெருமானுடைய பாடல்களிலே படைப்புகளிலே நம்மால் காண இயலவில்லை. இந்த இடத்திலே சொல்லுவது வேறு விஷயங்கள், விஷயங்கள் என்பது விடயங்கள் என்று தமிழிலே வரும். நான் முன்னர் குறிப்பிட்டது போல விஷயங்கள் புலன் இன்பங்கள், அந்த புலன் இன்பங்களை நம்முடைய நெஞ்சிலே கொண்டாந்து நம்முடைய மனதிலே கொண்டு வந்து சேர்க்கிற அந்த மாயையாகிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தி அப்படி சேர்த்து விடாமல் நீ விழித்திரு என்று பெருமான் எச்சரிக்கிறார்கள். வேறு விஷயங்களை சந்தி செய்யும், சந்தி செய்யும் கூட்டுவித்தல், அந்த சந்தி செய்யும் கூட்டுவிக்கும் பந்த சக்தியாலே பிணைப்பு ஆற்றலாலே நீ மாறாது, உன்னுடைய நிலை மாறாது, உன்னுடைய கடவுள் சிந்தனை மாறாது, உன்னுடைய ஜீவகாருண்ய சிந்தனை மாறாது, விழித்திருக்க, அப்படி விழித்திருந்தால் நீ சுகம் பெறுவாய் என்று பெருமான் குறிப்பிடுகிறார். அதனால் நாம் மனதிலே கொள்ள வேண்டியது இந்த மூவகை சுதந்திரங்களையும் நாம் அதிதீவிர விருப்ப முயற்சியினாலே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு கடவுளுடைய சகல சுதந்திரத்தை வேண்டுவதும், அதற்கு நாம் சிறிது சிறிதாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி நம்முடைய தவமாகும். அந்த தவத்துடன் ஜீவகாருண்யமும் கடவுள் பக்தியும் சேர்ந்தால் நாம் பெருமான் அவர்கள் குறிப்பிடுவது போல அந்த உயர்ந்த நிலையை அடையலாம் என்று கூறி இந்த பேச்சினுடைய மைய கருத்தை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சத்திய விண்ணப்பம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை விளக்குவது. ஜீவகாருண்யம் எப்படி அருளை பெற்றுப்பெறும் என்கின்ற உண்மையை ஜீவகாருண்ய ஒழுக்கம் நூல் விளக்குகிறதோ அதை போல சத்திய விண்ணப்பம் என்பது இந்த மூவகை சுதந்திரங்களையும் விட்டு கொடுத்தால் இறைவனுடைய சகல சுதந்திரத்தை நாம் பெற்று அந்த ஒப்பற்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடையலாம் என்பதுதான். அதனால் மீண்டும் இந்த விண்ணப்பங்களை ஆழ்ந்து பயின்று அன்பர்கள் இந்த சன்மார்க்க நெறியிலே விரைந்து மேல் செல்ல வேண்டும், மேற்படிகளை கடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இதில் ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் இப்பொழுது அன்பர்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறி அமைகிறேன்.
மிக்க மிக்க நன்றி ஐயா. ஆழமான கருத்துக்களை மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய சிறப்பான சொற்பொழிவு ஐயா, மிக்க நன்றி. அன்பர்கள், கேள்வி பதில் நேரத்துக்கு முன்னாடி விதாயகர் திரு ராஜி அம்மா பொறுப்பாக அமைய வசிப்பார்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருஞ்சொன்னை அருப்பெருஞ்சோதி, பொறுப்பாக அமை. வள்ளலார் இமோஷனல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மைய ஒருமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களை சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இதனும் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷல் நிர்வாகத்தினர். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜிமா. இப்ப அன்பர்கள் கேள்வி ஏதாவது கேட்கலாம்.
வணக்கம் ஐயா, நான் பிரசன்னா
பேசுறேன்.
சிறப்பான சொற்பொழிவு ஐயா. ஒரு ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு. ஒண்ணு வந்து, நீங்க பெருமான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு முன்ன இந்த பிறவிக்கு முன்னாடி பிறவைகள் இருந்தது மாதிரி நீங்க வந்து அந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க ஐயா. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற விண்ணப்பங்கள்ல பெருமான் வந்து அவரை வந்து ஆண்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எந்த மற்ற எல்லா அந்த என்ன சொல்றது அந்த பல பிறவிகள் பிறவிகள் அப்படிங்கும்போது அந்த புல் புல் மரம் செடி அப்புறம் விலங்குகள் அந்த மாதிரி பிறவி எல்லாம் இல்லாம அவரை வந்து டைரக்டா வந்து இந்த இந்த உயிரை எடுத்து உயர்ந்த பிறப்பாகிய இந்த மனித பிறப்புல வந்து அவர் செலுத்தியதா அப்படின்னு ஒரு விண்ணப்பத்துல சொல்லியிருப்பாரு. சோ அது அந்த கருத்தை கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமாங்கய்யா? பெருமான் வள்ளல் பெருமான் வந்து பிறவிகள் எடுத்து வந்து திரும்ப வந்து இந்த இந்த பணியில வந்து கடவுள் அமர்த்தியிருக்காரு, இல்ல வந்து டைரக்டா வந்து அந்த மனித பிறவியில் அமர்த்தி அவருடைய வேலை சொல்லி வேலையை செய்ய சொல்லியிருக்காரு?
உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வர்றது நியாயம்தான். நீங்க சொன்ன கருத்து வந்து முதல் விண்ணப்பத்தை படிக்கிற போது வரும். பெருமான் அவர்கள் முதல் விண்ணப்பத்துல எப்படி ஆன்மாக்கள் ஒவ்வொரு பிறவியிலையும் பிறந்து இறந்து திரும்ப அடுத்தடுத்த மேல்நிலை பிறவிகளுக்கு வருகிறது என்று விளக்கி வருகிறார்கள். அது வந்து நம்ம அதுல பார்க்கலாம். ஆனால் தன்னுடைய வரலாறு போல பெருமான் அவர்கள் எழுதுவது பெரு விண்ணப்பத்தில் இருக்கிறது. அதுல பெருமான் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக என்ன சொல்லியிருப்பார்கள் என்றால், ஆண்டவன் தன்னை நேராக தந்தையினுடைய உடலிலே சேர்த்து பின்னர் தாயினுடைய உடலிலே சேர்த்தார் என்று நன்றி கூறி விளக்கமாக தத்துவ கருத்துக்களை எழுதியிருப்பார்கள். இது இது ஒரு புறம் இருக்க, பெருமான் அவர்கள் பல பாடல்களிலே தான் மிக உயர்ந்த நிலையிலே இருந்ததையும் தன்னுடைய இரக்க சிந்தனையின் காரணமாக இறைவன் பல கோடி அருளாளர்கள் சன்மார்க்கர்களின் நடுவிலே இருந்து தன்னை தேர்ந்து எடுத்து நீ இந்த பணியை செய்து வா என்று உலகுக்கு அனுப்பியதாகவும் கூறுகிறார்கள். நடராஜபதி மாலையிலேயே பேருற்ற உலகிடை என்று தொடங்குகின்ற பாடலிலே பெருமான் அவர்கள் இந்த கருத்தை கூறுகிறார்கள். சமய மதங்கள் எல்லாம் போருற்று பல பேர் இறந்து வீண் போயினார், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுவநிலை அடைந்திட குருதி, நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்று இட்டனம் மனதில் வேறு என்னற்க என்ற குருவே என்கின்ற நடராஜபதி மாலை பாடலிலேயே அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். அதனால பெருமான் அவர்கள் மிகப்பெரிய அருளாளராக இறைவருடைய சமூகத்திலே திருவருள் சமூகத்திலே இருக்கிறவர்கள். அதனாலே அந்த திருவருள் சமூகத்திலே இருக்கிற நிலையிலே பெருமான் அவர்கள் அந்த ஆணையை தாங்கி நமக்கு அறிவுறுத்துவதற்காக ஒரு வழிகாட்டியாக இங்கே வந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இது உங்களுக்கு நிறைவு தருகிற பதிலா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் அதுல விளக்கம் தேவையா?
இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைங்கய்யா. என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா,
எந்த எந்த இடம் புரியும் சொல்லுங்க.
எந்த இடம்னா, அவருக்கு இந்த அவரு அந்த விண்ணப்பத்தை தான் நான் எடுத்து பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். திரும்பவும் வந்து விண்ணப்பத்திலேயே வந்து நீங்க சொன்ன மாதிரிங்கய்யா, விண்ணப்பத்திலயும் சரி பெருமானுடைய மற்ற திருவருட்பா பாடல்கள்லயும் சரி இரு விதமான கருத்துக்களை வந்து நான் பலரும் சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஒண்ணு வந்து அவங்க சொல்லும் போது இது பெருமான் தன்னுடைய அனுபவங்களை வந்து திருவருட்பால எழுந்தாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மனிதர்கள் வந்து பெருமான் வந்து அவருக்காக சொல்லல, இல்ல அவரை பத்தி சொல்லல, மற்றவங்களுக்காக சொல்றாங்க. அது வந்து நம்மளுடைய சிறுமை, நம்ம சிறுமையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெருமான் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து எல்லா இடத்துலயும் இந்த ரெண்டு கருத்தையுமே ஒண்ணு போல பார்க்க முடியாது. ஒரு சில இடத்துல வந்து பெருமான் சொன்னதாக கருதிக்கலாம், ஒரு சில இடத்துல பெருமான் நமக்காக சொன்ன மாதிரி கருதிக்கலாம். இது எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல எதை கருதணும் அப்படிங்கறதுலதான் ஒரு குழப்பம் வருது. எந்த கருத்துக்கள் பெருமான் வந்து நம்மளுக்காக சொன்னாரு, எந்த கருத்துக்கள் பெருமான் தன்னை பத்தி சொன்னாரு அப்படிங்கறதுலதான் ஒரு சிறு குழப்பம் வருதுங்கய்யா.
இப்ப எப்பொழுதுமே வந்து அருளாளர்கள் வந்து ஒரு ஞானி என்று சொல்வார்கள். குறிப்பாக எல்லாவற்றையும் தன்னுயிராக பாவித்து வாழ்கிறவர்கள், அதனால எல்லாருடைய குற்றங்களையும் தன் மீது ஏற்றுக்கொள்வார்கள். அதனால அதையெல்லாம் தான் அனுபவித்ததாகவும் தான் செய்ததாகவுமே தன்னுடைய பாடல்களிலே பாடுவார்கள். அதனால அந்த இடத்திலே சொல்லுவது எல்லாம் அவர் செய்ததல்ல, அவருடைய அனுபவம் அல்ல. பிள்ளைப்பெரு விண்ணப்பத்திலே நீங்கள் இறுதி பகுதிக்கு வந்தீர்கள் என்றால் அவர் சொல்லுவார், இதுவரை நான் அடைந்த துன்பங்கள் உணர்வுகள் எல்லாம் பிறர் பொருட்டு என் பொருட்டு அல்ல என்றே அவர்கள் சொல்லுவார்கள். அந்த இடத்திலே மிக கூர்மையாக அவர்கள் அந்த வேறுபாட்டை காட்டுகிறார்கள். இரக்கத்தின் காரணமாக பிறர் பொருட்டாக நான் இதையெல்லாம் தெரிவிக்கிறேன், என் பொருட்டல்ல, எனக்கு இந்த விதமான அச்சமோ துன்பமோ எதுவும் இருந்ததில்லை என்று குறிப்பிடுவார்கள். அதை போலவே அருளாளர்கள் பல இடங்களிலே பிறருடைய குறைகளை தன் மீது ஏற்றிக்கொண்டு இறைவனிடம் விண்ணப்பிப்பார்கள். அதனால நீங்க அந்த தெளிவை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடல் இருக்கிற பதிகம் அதனுடைய மையக்கருத்து அவருடைய சொல்லாட்சி, இதை வைத்து நாம் அதை உணர்ந்து பிரித்துக் கொள்ளலாம். அது ஒரு பழக்கத்தின் காரணமாக நமக்கு எளிதாக வந்துவிடும். நீங்கள் குறிப்பாக பாடலை சொன்னீர்கள் என்றால் நான் அதை எப்படி பிரிப்பது என்று விளக்கம் தந்து விடுவேன்.
கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. இந்த உரைநடையிலேயே
இப்ப எடுத்துக்காட்டுக்கு நெஞ்சறிவுறுத்தல் சொன்னேன் இல்லையா, தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுறுத்துவது போல சொல்லுகிறார்கள். நமக்கு மிக நன்றாக தெரியும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து அவர்கள் குழந்தை பருவத்திலே இருந்தே இந்த தூய நிலையிலே இருப்பவர்கள் என்று. அப்பொழுது நிலையாமையை பற்றியும் மற்றவற்றை பற்றியும் சொல்லுகிற கருத்து அவருக்கல்ல, அவருடைய நெஞ்சுக்கல்ல, அது நம்மை வழிகாட்டுவதற்கு என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை போல எல்லா பாடல்களிலுமே அந்த கருத்தினை நாம் பிரித்து தெரிந்து கொள்ளலாம்.
புரியுதுங்கய்யா. அந்த பாடல்களையும் விரைவா சொல்றேன். பிள்ளை பெரு விண்ணப்பத்திலே இத வந்து பல பல இடங்கள்ல வந்து பெருமான் வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து மற்றவங்களையும் பேசிட்டு தன்னையும் பத்தி சொல்லுவாரு. அந்த அது குறிப்பா நான் எடுத்துக்கிறேன் ஐயா. பிள்ளை பெரு விண்ணப்பத்துல வந்து இந்த 104வது பாடல்ல வந்து, வள்ளல் இவ்வுலகில் தந்தையர் வெறுப்ப மக்கள் தாம் ஒழுக்கத்தை மறந்தே கல்லருந்துதலும் சூதாடுதல் காமம் கடைதொரும் மயங்குதல் பொய்யே விழுதர் புரிவார் ஐயகோ அடியேன் மெயினின் திருப்பணி விடுத்தே எள்ளி அவ்வாறு புரிந்தொண்டுன்றோ எந்த நின் ஆணை நான் அறியேன். இதுல வந்து பெருமான் வந்து மற்றவங்களை பத்தியும் தன்னை பத்தியும் சிறப்பா அதை வந்து பிரிச்சு காமிச்சிருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். அது வந்து அது புரியுது. சோ அப்ப இந்த இடத்துல வந்து பெருமான் தன்னை பத்தி சொல்றாரு. அவர் வந்து பெருமையா சொல்றாருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து தன்னை பத்தி சொல்றாரு. இதே அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துலதான் ஒரு இது வருது. இப்ப வந்து பெருமான் இங்க வந்து அவரை பத்தி சொல்றாரு, இது வந்து மக்களுக்காக அப்படிங்கறது மாதிரி எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி
இல்ல அதை எப்படி கொள்ளணும்னா அவர் அதெல்லாம் செய்யல. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எல்லாம் மக்கள் இருக்காங்க உங்களுக்கே தெரியும், நான் நீங்க சொன்ன பணியத்தான் செஞ்சிருக்கிறேன், வேற எதையும் நான் செய்யல அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா ஒரு உண்மையை நமக்கு விளக்குறாரு. நீங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது, நான் எப்படி விண்ணப்பித்துக் கொண்டேனோ அது போல நீங்கள் இறைவன் திருப்பணியை செய்ய வேண்டும் அப்படிங்கறது அவருடைய குறிப்பு. அதைத்தான் நமக்கு தெரிவிக்க அந்த பாட்டை பாடுறாரு. ஏன்னா இது அவர் பாட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும், அவர் உள்ளத்துல இருக்கிற இறைவனுக்கு தெரியும் அவருடைய நிலை. அது அவருடைய இரக்கத்தினால பாடுறாரு. நாம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உண்மை, அவ்வளவுதான். இப்ப நீங்க சரியா தான் அதை பிரிச்சு எடுத்திருக்கிறீங்க.
பெருமான் வந்து ஒரு சில இடத்துல கண்ணை பத்தியும் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக அந்த பாடல நான் முன்னிட்டேன். திருவருட்பா விண்ணப்பத்திலே வந்து பெருமான் வந்து தான் எப்படி இருந்தாரு அப்படிங்கறத வந்து அதையும் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த சத்திய பெரு விண்ணப்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன். இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் பொதுவும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது. பயிலுதற்கும் அறிதற்கும் மிக லேசுடையதாய பாடுதற்கு துதித்தற்கும் மிகவும் இனிமையுடையதாய சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய் திருவருள் வளத்தால் கிடைத்த திருமொழிகளால் தென்மொழி ஒன்றினிடத்தை மனம் பற்ற செய்து அத்தென்மொழிகளால் பல்வகை தோத்திர பாட்டுக்களை பாடுவித் தருளினீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்னு சொல்வார். முக்கியமா அச்சிறு பருவத்தி
சிறு பருவத்தில் தானே
ஜாதி ஆசாரம் ஆசாரம் என்னும் பொய்யுலக ஆசாரத்தை பொய்யென அறிவித்து அவர்களை அனுப்பியாதபடி மற்றடை அனுஷ்டியாமல் கருத்துல வரும்.
அதான்
இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெருமான் வந்து இதுலயும் வந்து தன்னை பத்தி சொல்றாரு, நான் இதெல்லாம் பண்ணல ஆண்டவர் வந்து சொன்னாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு கருத்து சொல்லுவாரு இந்த விண்ணப்பத்திலே வந்து ஆண்டவர் வந்து தனக்கு யாருமே குரு இல்ல, ஆண்டவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் குருவா இருந்து சொன்னாரு அப்படிங்கிற கருத்து பத்தி சொல்லுவாரு. நான் திரும்பவும்
கேட்டீங்கன்னா
நிறைய இடங்கள்ல பெருமான் வந்து வள்ளல் பெருமான் வந்து தன்னுடைய அனுபவங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லா அனுபவங்களையும் வந்து அவர் மனிதர்களை மற்ற மனிதர்களுக்கான அனுபவமா நம்ம கொள்ள முடியுமா அப்படிங்கறதுக்கான அதனாலதாங்க நான்
இல்ல. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நான் முதல்ல குறிப்பிட்டது போல தன் வரலாறு போல பெரு விண்ணப்பத்திலே கருத்துக்களை தந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அது போல தன் வரலாறு போல அதை தெளிவா குறிப்பிடுறாரு அவரு. அதுலயும் கூட நமக்கு சில குறிப்புகளை தர்றாரு. இப்ப நீங்க சொன்னீங்க ஆரியம் போன்ற மொழிகள்ல ஈடுபாடு இல்லாமல் அதை தடை செய்து தென்மொழி ஒன்றினிடமே மனம் பற்ற செய்தார்னு சொல்றீங்க. அப்ப தமிழ்ல ஏன் மனம் பற்ற செய்தார் அப்படின்னா பெருமான் அவர்கள் தமிழுக்கு எழுதிய உரைநடையில அந்த விளக்கத்துல பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், சிவானுபூதியை விரைவில் அடைய செய்வது தமிழ் மொழி ஒன்றே அப்படிங்கிற பொருள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் தர்றாரு. சுத்த சுவானுபூதியை எளிதில் பெற்று தருவதாம் என்று. அப்ப ஆண்டவரே தகுதியுடைய ஆன்மாக்களுக்கு அந்த தூய்மையுடைய ஆன்மாக்களுக்கு அவர்கள் வந்து என்ன விரும்ப வேண்டும் என்பதன்படி அவர்களை நடத்துகிறார். அவர்கள் வந்து உலகியல் படி வடமொழியில பயில வேண்டும் என்று சென்றாலும் கூட ஆண்டவரே அதை தடை செய்து திருப்புகிறார் என்கிற ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறார். இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு பாடல்ல சொல்லுகிறார், இச்சை ஒன்றும் இல்லாதே இருந்த எனக்கு இங்கே இயலுறு சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி தச்சுறவே பிறமுயற்சி செய்யும் தோறும் அதை தடையாக்கி தடைகளெல்லாம் தவிர்த்த உலகறிய தடை தீர்த்த குருவேன்னு பாடுறாரு. அப்ப அந்த தூய்மை நிலைக்கு வந்த பிறகு இறைவனே வழி நடத்துகிறார். இவரை இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இறைவன் ஏன் கொடுக்கிறார்னா, இறைவரே அவரை தன்னுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்காக அனுப்பி இருப்பதனால இறைவரே அந்த அந்த நிலைகளை எல்லாம் அவருக்கு அருளுகிறார். அப்படி அதற்கு பொருள் கொள்ள வேண்டும்.
ஐயா, இந்த நீங்க சொல்ற கருத்துக்கள் எனக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாதுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது இந்த பாடல்கள்லயும் விண்ணப்பங்கள்லயும் எப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து அவரை பத்தி அவரே அதை அவரே பண்ற மாதிரியும் சொல்றாரு. இன்னொன்னு வந்து எப்படி எப்படி இருக்கணும்ங்கிறதுக்காகவும் அவரை பத்தி சொல்லியே நம்மளுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு கருத்தும் சொல்றது தெளிவாகுது. ஆனாலும் இதுல வந்து பெருமானுடைய
சொல்லிட்டீங்க எப்படி நாம இருக்க வேணுங்கிறதையும் அவர் தெரிவிக்கிறார். உங்க பேச்சு விட்டு விட்டு கேக்குது, தொடர்பு இல்ல.
மீண்டும் ஒரு முறை
மெல்லிசாவும்
மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேங்க. பெருமான் வந்து இப்படி இருக்க கூடாதுங்கிறதையும் தன்னை ஒரு தான் செய்யறதா ஒரு உதாரணமா வச்சும் சொல்றாரு. எப்படி இருக்கணும் தன்னை வச்சு தன் ஒரு முன் உதாரணமா அதையும் சொல்றாரு. இந்த ரெண்டு கருத்துக்களும் கருத்து எனக்கு பூர்வமான சம்மதம். அதுக்கு அதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கய்யா, இதுல வந்து பெருமான் வந்து இந்த ரெண்டு கருத்து சொல்லும் போது கூட அதுல வந்து அவர் அனுபவம் கலந்திருக்குது அப்படிங்கறது தான் நான் சொல்ல வரேங்க. இது நம்மளுக்காக
சொன்ன அவருடைய அனுபவம் கலந்துதான் இருக்கும், அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது உண்மைதான் நீங்க சொல்றது. நல்லது. வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா, நான் சிதம்பரம் முத்துக்குமார் பேசுறேன். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், நான் சிதம்பரம் முத்துக்குமார்.
வணக்கம்,
எனக்கு நல்லா இருக்கீங்களா? இப்போ எனக்கு ஒரு தனி பெரும் கருணைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை. இதனுடைய இந்த கருணை அப்படிங்கிற விஷயம் எதை நோக்கி போகுது, பெரும் அப்படிங்கறத எதை நோக்கி போகுது, தனிங்கிறது எதை நோக்கி போகுது, மூணையும் எனக்கு அழகா சொல்ல முடியுமா?
ஐயா, கருணை என்பது வந்து இறைவனுடைய திருவருளை குறிக்கிற சொல்லு. தமிழ்ல அது வட சொல்ல கருணை. பெரும் கருணை அப்படின்னு சொன்னால் கருணை என்பது தயவு போல. ஜீவாரண்ய ஒழுக்கத்துல பாத்தீங்கன்னா மனித தயவு கடவுள் தயவுங்கிற சொல் ரெண்டையும் பெருமான் அவர்கள் எழுதியிருப்பாங்க. மனித தயவு என்பது இரக்கம், கடவுள் தயவு என்பது அருள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால மனித அறிவோடு சிற்றறிவுடைய மனித அறிவோடு ஒப்பிடும் பொழுது இது பெரிய கருணை, பெரியது. அதனால பெரிய கருணை, அதாவது அதற்கு ஒப்பு கிடையாது, உயர்ந்தது என்பதை குறிப்பிடும். தனி என்று சொல்லப்படுவதனாலே வேறு எதுவும் அல்லாது, இது தனியாக சிறப்புடையது என்று பொருள். அதனால இது முன்னால அந்த கருணை இந்த கருணை என்று ஏதாவது நீங்க முன்னுதாரணம் சொல்லக்கூடும்னாலும் அது கிடையாது. அதற்கு மேல்நிலையிலே உள்ளது, இது தனியானது. தேவர்களுடைய கருணை போலவோ, சக்தி சத்தர்களுடைய கருணை போலவோ, கோள்களினுடைய கருணை போலவோ உடையது அல்ல, இது தனி என்று குறிப்பிடுவதற்காக உள்ளது. அதனால தனிப்பெரும் கருணை என்பது அங்கு அதை குறிப்பிடும். ஆறாம் திருநிலையில ஒரு பாடலிலே இந்த சொற்றொடர் வருகிறது, ஆனால் இப்படி வரவில்லை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற சொற்றொடர் வேறு எங்கேயுமே கிடையாது. அருட்பெருஞ்சோதி சொற்றொடர் உண்டு, கருணை கடவுள் என்கிற சொற்றொடர் உண்டு, பெரும் கருணை என்கிற சொற்றொடர் உண்டு. ஆனால் இப்படி மந்திரச் சொல்லு போல எங்கேயுமே இந்த பாடல்களிலே வரவில்லை.
ஒப்பிட முடியாத ஒரு விஷயத்தோட மனித ஜீவனையோ மனிதனுடைய சக்தியையோ ஒப்பிட போகிறோமா, அல்லது அதை படிக்க போகிறோமா? ஒப்பிடாம கோள்கள் கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது, அதற்கு மேல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இந்த கருணைன்னு சொல்ற அந்த விஷயம், நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து இந்த ஒப்பிட முடியாத விஷயத்தை எதனோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஒப்பிட முடியாது சொல்லிட்டோம், அவங்க ஒப்பிடக்கூடாது நீங்க சொல்லுவீங்க. இதை நம்ம இதுல இருந்து நம்ம பார்த்து இந்த மனித இனம் என்ன தெரிஞ்சுக்க போகுது, அந்த கருணை அது நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போக போறோமா அல்லது அதை நமக்கு கொண்டு வர போறோமா?
கடவுளுடைய அருளை நாம பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த அருள் என்ன என்று நம்ம மதிப்பீடு செய்ய முடியாது. ஏன்னா அந்த மதிப்பீடு செய்கிறது நம்ம மனித அறிவுக்கு இல்லை. ஆனால் மனிதனுடைய உள்ள அந்த உயிரங்க ஆன்மாவுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு உணர்வு உண்டு. அந்த உணர்வு வந்து இரக்கம் என்கிற தயவு. விருத்தி செய்தோம் என்றால் கடவுள் அருளாகிய அந்த கருணையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த உண்மையைத்தான் வள்ளலார் நமக்கு விளக்குகிறார். ஆனா கருணை எல்லையோ நிலையோ அதை அடைதலோ அப்படிங்கறதெல்லாம் வந்து
என்ன மாதிரி மனநிலை இருக்கும், அதுக்குள்ள கருணை எப்படி இருக்கும், அதுக்குள்ள அன்பு எப்படி இருக்கும், அதுக்குள்ள பாசம் எப்படி இருக்கும், அதுக்குள்ள அந்த ஆன்மா எப்படி இருக்கும். அதாவது ஒரு அனாதை குழந்தையோ அல்லது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த பூமியே எனக்கு வேண்டாம், இந்த பூமியில இருக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தனியா போய் சில பேர் இருக்கு நிப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஜுரமும் வராது, காட்சி அடிக்காது, மழையில கிடப்பாங்க, வெயில கிடப்பாங்க. அங்க அவங்களுக்கு அந்த தேகம் அந்த நீங்க சொல்ற அந்த ஐம்பளம் அடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க தானவே அடக்கியிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. சோ அவங்க எந்த நிலைமையில போய் இந்த ஆன்மாவை வச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆன்மா என்ன, அவங்களும் ஜீவராஜ் தானே?
அது வந்து நீங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உணர்வுகளை பொறுத்தது. அது நம்ம அந்த குழந்தையை பார்த்துக்கிட்ட மருத்துவர்கிட்டயோ இல்ல அந்த குழந்தையினுடைய வரலாறு தெரிஞ்சவங்கள்ட்டயோ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட முடியும். அது அந்த வெளி உலக வாழ்க்கையை மட்டும்தான் நாம தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனா அவர்களுடைய ஆன்ம பக்குவத்தை பற்றியோ ஆன்ம நிலையை பற்றியோ நாம அறிய முடியாது. அது அறியக்கூடிய அறிவோ அனுபவமோ யாருக்குமே கிடையாது. உளவியல் வல்லுநர்களுக்கும் கிடையாது, மருத்துவர்களுக்கும் கிடையாது. அவங்க வந்து தெரிகிற அறிகுறிகள் அல்லது படுகிற துன்பங்கள் அதை நீக்குவதற்குள்ள வழிகள் அவங்க அறிவுக்கு அனுபவத்துக்கு எவ்வளவு புலப்பட்டதோ அதைத்தான் செய்வாங்க. ஆனால் அந்த ஆன்மாவினுடைய உணர்வுகளை வந்து நாம யாரு அறிய முடியாது. அத கடவுள் அறிவார். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காட்டக்கூடிய வழி எல்லாமே வந்து கடவுளுடைய அருள். எப்படி மழை பெய்தது கடவுளுடைய அருளோ, அதுபோல இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கடவுளுடைய அருளாலே
நடைபெறுகிறது. அப்ப இதெல்லாம் கொடுத்தது கடவுள் தான். எனக்கு இந்த ஐந்து கொடுத்தது கடவுள் தான், அதான்
கடவுளுடைய அருள் தான்.
சரி ஓகே, நான் அடுத்த முறை நிறைய கேட்கறேன், கொஞ்சம் நான் கிளியரா வந்து அப்புறம் கேக்குறேன். நான் எதிர்பார்த்த பதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும் எதிர்பார்க்கறேன், டைம் அதிகமாயிருக்கு. இதெல்லாம் நான் அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ வெரி மச்.
நல்லது. ஐயா தொடர்பு இருக்கீங்களா?
இருக்கோங்க ஐயா. நண்பர்கள் வரையில ஏதாவது கேள்வி இருக்குங்களா? என்ன கோபி பேசுறாங்க, எனக்கு கேளுங்கம்மா.
இல்ல நீங்க கேளுங்க கோபி, அப்புறம் நான் கேக்குறேன்.
சரி சரிங்கம்மா. அதாவது இந்த இது வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கார் இல்லைங்களா ஐயா? அதுல நான் அப்படின்றது வந்து அந்த எழுத்து வந்து இப்ப இந்த சுதந்திரம் பத்தி நம்ம பேசும் போது இந்த நான் அப்படின்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல மாறுபடுதுங்களா? கான்ட்ரடிக்ஷனா இருக்குல்ல
அது. நான் இல்ல இல்ல, நான் சொல்ற இடம் முழுவதும் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. பேச்சு வழக்குல நான் சொல்றது மாதிரி நம்ம அந்த இடத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து வள்ளலார் பெருமான் வந்து இறைவனிடம் விண்ணப்பிக்கம் செய்கிறாரு. அதனால இறைவனிடம் விண்ணப்பம் செய்யும் போல ரெண்டு தான் செய்ய முடியும், நீ நான் தான் பேச முடியும். அது இடம் கருதி இடம் சுற்றி பேசுது. அதாவது முன்னிலை, ஒரு இறைவனை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய தன்மை நிலையிலிருந்து, தன்மை முன்னிலை அப்படி இருக்கு இல்லையா ரெண்டு, அந்த நிலையிலிருந்து பேசுறது. அந்த நிலையிலிருந்து பேசும் போல அந்த நான் வந்து தற்போதத்தை குறிக்காது, தன்னறிவை குறிக்காது. அதனால அது அந்த இடத்துல அகங்காரமோ செருக்கையோ குறிக்காது அந்த இடம். இப்ப இருக்க ரத்னமலையாருக்கு எழுதுறதுல எல்லாம் வந்து அவரே எழுதுவாரு, நான் வர எண்ணி இருக்கிறேன்னு எழுதுவாரு. அப்ப அந்த இடத்துல அதை குறிக்காது.
சரி சரிங்க. நான் நான் அப்படின்ற வார்த்தைக்கும் தான் அப்படின்ற வார்த்தைக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா? அதாவது இந்த மாதிரி அகங்காரம்
இலக்கண ரீதியில வந்து தான் பயன்படுற இடம் உண்டு, நான் பயன்படுற இடம் உண்டு. இப்ப நாம எல்லாரும் தானே செய்தல் அப்படின்னு ஒரு சொல்றமா இல்லையா, அவன் சுட்டி காட்டும் போல அவன் அந்த செயலை தானே செய்து கொள்வான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் வந்து இப்ப நம்மகிட்ட சொல்றான், அந்த கருத்தை நம்ம மூணாவது ஆள்கிட்ட சொல்றோம். இப்ப தன்மை முன்னிலை படற்கைன்னு நிலை இருக்கு இலக்கணத்துல. என்ன நான் அப்படிங்கிறது தன்மையில இருக்கும் போல வரும். இப்ப முன்னிலையில உள்ளவரு என் சொல்லை கேட்டுட்டு போய் மூணாவது ஆள்கிட்ட பேசுறாரு, நமசிவாயம் தானே செய்து கொள்வதாக சொன்னார். நான் செய்து கொள்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் மூணாவது ஆள்கிட்ட போய் நமசிவாயம் நானே செய்து கொள்கிறேன்னு அப்படி சொல்ல மாட்டாரு, நமசிவாயம் தானே செய்து கொள்ளு என்று சொன்னார் அப்படின்பாரு. அப்ப அவர் தெரிவிக்கிற பொழுது அது படற்கையில செல்ற பொழுது தான் வரும், அவ்வளவுதான்.
சரி சரிங்க. ஓகேங்க. இன்னொரு கேள்விங்க, சேம் இலக்கணம் தாங்க. இந்த அதே பாடல்ல வந்து செய்து கொள்கிற்பீர் செய்கிருப்பீர்னு போட்டிருக்காரு இல்லைங்களே, அது அதோட மீனிங் என்னங்கய்யா? கொள்கிற்பீர்
செய்து கொள்கிறீர்னா நீங்க எப்படி வேணா செஞ்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லை. அதாவது நான் எல்லாம் ஒப்படைச்சிட்டேன், எனக்கு இனிமே எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நீ வந்து இத எல்லாத்தையும் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கோ, என்னையே வேண்டாலும் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கோன்னு அந்த ரெண்டு அர்த்தமும் படும். ஏன்னா எப்ப நான் கொடுத்துட்டேனோ அப்பவே நான் வந்து அதெல்லாம் இல்லாம இருக்கேன், அதனால நான் என்னுடைய உரிமையில எதுவுமே செய்ய போறதில்ல, அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதுபடி என்ன செஞ்சுக்கோ அப்படிங்கிற அர்த்தம் படும்.
சரிங்க சரிங்க.
ஏன்னா அந்த மூணு சுதந்திரத்தையும் வாங்கி அவர் என்ன செய்ய போறாரு, அவர் என்ன செய்யும் கடவுளே, இவருக்கு அந்த உயர்ந்த பேரின்ப சித்தியெல்லாம் கொடுக்கணும்.
கரெக்ட்ங்க.
அதெல்லாம் ரொம்ப நயமா கடவுள்கிட்ட கேட்கிறது நண்பர் போல. அது பாடல் நயம் அதெல்லாம்.
சரி சரிங்க.
அது அந்த உறவு நயம், எப்படி ஒரு மகன் தந்தைகிட்ட உறவாடுவானோ, நண்பர்கள் எப்படி உரிமையோடு உறவாடுவார்களோ அதுபோல அந்த உண்மையோட பேசுறாரு, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க ஐயா அப்படின்னு.
ஓகே ஓகேங்க.
இப்ப பழைய பாடல்கள்ல கூட உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சுந்தரவுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அவரு கண் பார்வையை வந்து மறைச்சிட்டாரு இல்லையா கடவுள், அதை வந்து கேட்கிறாரு இவரு கடவுள். அவருடைய பாடல்கள்ல என்ன, நீ என் கண்ணை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்ட, இதனால உனக்கு என்ன லாபம், இந்த கண்ணை நீ வந்து எனக்கு திருப்பி கொடுத்தா தானே என்னால வாழ முடியும் அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்ப அவரு இறைவனை வந்து நட்பாக கொண்டு வாழ்ந்த அருளாளர் அவரு, அதனால என்னை மட்டும் இப்படி விட்டுட்டு நீ மட்டும் வாழ்ந்துருவியா அப்படின்ட்டு அவர்த்த கேட்காரு, வாழ்ந்து போதீரே அப்படின்னு அவருடைய பாடல்ல ரொம்ப நயமா கேள்வியாவே கேக்குறாரு
இறைவனை.
வாழ்ந்து போதிரேன்னா அப்ப எவ்வளவு நெருக்கமான நேயத்துல அவர் அந்த கேள்வியை கேட்க முடியும், ஏன்னா அவர் தண்டிச்சவரு, அவரு கடவுள் தண்டிச்சிருக்கிறாரு. ஆனா இவர் திரும்ப கேட்கிறாரு, என்ன மட்டும் குருடாக்கிட்டு நீ மட்டும் வாழ்ந்து போதீரே அப்படின்னு. அது மாதிரி அது
நயக்கிறாரு
அந்த உரிமையோட உரிமை நயம், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கோங்க கொடுத்துட்டேன் அவ்வளவுதான், எனக்கு அதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல.
சரி சரிங்க. நன்றிங்க. அஜயமா உங்களுக்கு ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க.
அது பெருஞ்சோதி தனி பெருங்கர்ணையா, நான் ராஜி பேசுறேன். அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. எனது கேள்வி வந்து, தேக சுதந்திரத்துல உறவினாலும் உடமையினாலும் வெறுப்பு வெறுப்புகளுக்கு இடம் தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அது வந்து நம்ம இந்த காலகட்டத்துல இருந்துட்டு நம்ம அதாவது சாதாரண மனிதர்களாவே இருக்கிறோம், அப்படி இருக்கிறப்ப தேக சுதந்திரத்திலிருந்து எப்படி விடுபடுறது இல்லையா? இந்த அதாவது நமக்கு பிடிச்சவங்க உண்மையாவே தண்டனைக்கு உள்ளாயிருந்தா கூட அதை நம்ம மறந்துடுறோம், மன்னிச்சிடுறோம். ஆனா அதுவே நம்ம பிடிக்காதவங்க செஞ்சா நம்ம அதை வந்து வெறுப்பா எடுத்துக்கிறோம். அது வந்து அந்த எப்படி சாத்தியமாகுங்க அதை விடுறது?
அது நம்ம எதனால அந்த மாதிரி ஒரு உணர்வுல இருக்கிறோம், நம்ம வந்து பாச உணர்வுனாலதானே அதை செய்யறோம். குற்றம் செஞ்ச பிள்ளையினாலும் மன்னிக்க தயாரா இருக்கிறோம் இல்லையா? சாட்சியங்களை அழிச்சிடுற எத்தனையோ தாய்மார பார்க்கிறோம்ல, தன்னுடைய மகன் தண்டனை பெறுவான் இந்த குற்ற செயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியங்களை அழிக்கிற தந்தையோ தாயோ பார்க்கிறோம், பின்னால அதெல்லாம் வெளிவந்தா அவர்களும் தண்டனைக்கு உண்டாவதையும் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நடுநிலையில நீதியோட நிற்க முடியல இல்ல. ஒரு சிலர் தாய்மார்கள் தான், என் பையன் ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டான், அவன் எனக்கு பையனே இல்லை, அவனுக்கு உரிய தண்டனையை சட்டத்திற்படி வழங்க வேண்டும்னு நிக்கிறாங்கல்ல, அப்ப அந்த வேறுபாடு வருகிறது. அப்ப அவங்க அவங்களுடைய பக்குவம் தான், அதை உணர்ந்து கொள்ளுதல் தான், அந்த பக்குவத்துக்கு வரணும். இல்லைன்னா நம்ம பாசத்தினுடைய வலையில சிக்கி இருக்கிறோம்னு அர்த்தம், அதுல இருந்து வெளியில வரல, நடுநிலையில இல்ல. அப்படி கடுமையான முயற்சி தான் தேவை, இல்லைன்னா அது வராது. இப்ப எங்கேயோ போக வேண்டாம், நீங்க உங்களுக்கே நல்லா தெரியும், எத்தனையோ பேருடைய மன வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது. ஒரு பக்கம் பெற்றோர்களை விட்டு கொடுக்க முடியல, இன்னொரு பக்கம் கைப்பிடித்த மனைவியை விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா பத்து நாளே வந்து பல இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்துதான் பேச வேண்டியதா இருக்கு, அதே போல பெண்களும் ஒரு பக்கம் சார்ந்துதான் பேச வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பல பிரச்சனைகள் அடிப்படை காரணமாக இருப்பதே இந்த சார்பு தானே, அது உங்களுக்கே தெரியும்ல.
அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆமா கண்டிப்பா.
அது அந்த மனநிலை, உங்களுக்கு பக்குவ நிலை வந்துடும் எளிதா, ஆனால் உங்களோட சார்ந்து இருக்கிற உறவு நிலையில உள்ளவங்களுக்கு அது வராது.
கண்டிப்பா, அதுல இருந்து வர்றதுக்கு தான் அதி தீவிர விருப்ப முயற்சி இருக்கணும்.
விருப்ப முயற்சி வேணும், அதி தீவிர விருப்ப முயற்சி வேணும். அதான் வாழ்க்கை பாடம், நாம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அதுதான்.
இன்னொரு கேள்வியா, நிலை இல்லாத இந்த வாழ்க்கை வந்து அது திருக்குறள் கூட
வாழ்வதற்கு விட்டு போச்சுமா
ஐயா? நிலை இல்ல, இப்ப கேக்குது ஐயா?
இப்ப கேக்குது.
நிலை இல்ல வாழ்க்கைன்னு சொல்லியிருந்தீங்க, குறள்ல கூட திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் சொல்லியிருந்தாரு, நேற்று இருந்தவர் இன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமா,
அது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது.
அதாவது நீங்க எல்லா அருளாளர்களுடைய பாடல்லையும் என்னைக்கு இந்த உடல்ல வந்து உயிர் புகுந்து நாம இங்க மண்ணுலகளை பிறந்தமோ அன்னைக்கே வந்து எதிர்பாராமல், நாள் குறிக்கப்படாமல், நமக்கு தெரியாமல் இந்த உயிர் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிற உண்மை உண்டு, இதை நாம உணர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா அருளாளர்களுடைய பாடல்லையும் இருக்கு, விதிவிலக்கே கிடையாது. இப்ப உங்க கண் முன்னாலேயே நீங்க சில அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாலே பிறந்தவர்கள், பின்னாலே பிறந்தவர்கள், உங்களுடன் பிறந்தவர்கள் வந்து உங்களை பிரிந்திருப்பார்கள், இறப்பு வந்து எடுத்துட்டு போயிருக்கும், அது உங்க கண் முன்னாலேயே நீங்க பார்த்திருப்பீங்க. நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தவங்க எந்த விதமான உடல் நோயும் இல்லாதவர்கள் உடனே நீங்குவதை பார்த்திருப்பீங்க. மனமேடையில உட்கார்ந்தவர்கள் உடனே சுருண்டு போவதை நாம பார்த்திருக்கிறோம். சிறு குழந்தை பால் அருந்துகிற பொழுதே இறப்பதை நாம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய அனுபவம். அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்பொழுது யார் இறப்பார்கள் என்பது நமக்கு மறைக்கப்பட்டது ஒன்று, நமக்கு தெரியாது. எப்பொழுது இந்த குழந்தை பிறக்கும் என்பதும் நமக்கு தெரியாது, மறைக்கப்பட்டது. அறிவியல்னாலோ கருவியினாலோ ஒருபோது ஒரு கணக்கிட்டு சொல்லலாமே ஒழிய அந்த கணக்கு படியெல்லாம் எந்த குழந்தையும் பிறக்கிற மாதிரி தெரியல. ஒன்று முன்னால பிறக்குது இல்ல பின்னால பிறக்குது இல்ல கருவி தேவைப்படுகிறது அதை வெளிக்கொணர. அதே போல இறப்பு நிகழ்கிறது. இது எல்லாரும் அப்படித்தான் பாடுறாங்க. திருமூலர் பேசுகிறார் திருமந்திரத்துல ஒரு அழகான பாட்டுல சொல்றாரு. இந்த உலகியல் நிலையாமைய அவர் சுட்டி காட்டுறாரு. மனைவி வந்து அறுசுவையோடு உணவை படைத்தாள், அருகில இருந்து பருமாறினா, இவர் வந்து ஒரு பிடி சாப்பிட்டாரு இன்னொரு பிடி சாப்பிட்டாரு, இது போதும் போதும்னு சொல்லி அப்படி சாப்பிட்டாரு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே வந்து எனக்கு இடப்பக்கம் ஏதோ வலிக்குதுன்னாரு. படுத்தாரு, படுத்தவர் எந்திரிக்கவே இல்லைங்கிற பாட்டு மூலமா திருமூலர் இதை பேசுகிறார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இறைனா அந்த இடத்துல இதயம். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். கிடக்க படுத்தார் கிடந்து ஒளிந்தாரே என்று உலகியல்ல நிலையாமை பற்றி அவரே சுட்டி காட்டுகிறார். அதனால அடப்பண்ணி வைத்தாருங்கிற திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒளிந்தாரேன்னு. இந்த நிலையாமையை பற்றி பேசாத அருளாளர்களே கிடையாது. அவங்க நமக்கு சுட்டி காட்டுறதே வந்து நம்ம தேடல் உணர்ந்துக்கிறதுக்கு முதல் அறிவுரையே அவங்க இதைத்தான் சுட்டி காட்டுறாங்க. நீ வாழ்க்கையில எதுவும் நிலைன்னு எதிர்பாராத அப்படின்னு சொல்லி. நான் படித்த பல நூல்கள்ல இப்பொழுது அண்மையிலே வெளிவந்த நூல்கள்ல ஒரு மருத்துவரை எழுதியிருக்கிறார் இந்த வாழ்க்கையில மனநிலை எப்படி இருக்க வேணும்னு. இந்த மருத்துவர் பெயரையும் அந்த நூல் நிலைய பெயரையும் நான் மறந்துட்டேன். அவர் என்ன அதுல எழுதுகிறார் என்றால், நீங்கள் இதய நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் அதுல ஒன்னு ரெண்டு மூணுன்னு போட்டு எழுதியிருக்காரு. அதுல ஒன்னு எழுதியிருக்காரு, உங்கள் வாழ்க்கையில் இழப்பு நேரிடும் என்று உறுதியாக நம்புங்கள். நீங்கள் பொருளை இழக்கலாம், உங்கள் வீட்டை இழக்கலாம், உங்கள் உடன் பிறந்தாரை இழக்கலாம், உங்கள் பிள்ளைகளை இழக்கலாம். இந்த இழப்புகள் நேரிடும் என்று நம்புங்கள், அதற்கு தயாராக இருங்கள் அப்படிங்கிறார். அப்போ அதை தாங்கக்கூடிய உறுதி அந்த இதயத்திற்கு கிடைக்கும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். அதுபோல இதெல்லாம் வந்து அருளாளர்கள் படிப்படியாக வரிசை வரிசையாக சொல்றாங்க. எல்லாருக்கும் நடக்குது நான் பாக்குறேன், ஆனா எனக்கு நடக்காதுன்னு எனக்கு ஒரு நப்பாசை இருக்கிறது. அந்த இடத்துலதான் நாம வந்து நம்முடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் நிலையாமையை புரிந்து கொள்ளாமல் மயங்குகிறோம். இது நமக்கும் நிகழும் என்ற மனநிலை இருந்தால், இது நமக்கும் விதிவிலக்கு அல்ல என்று புரிந்தால் நாம வந்து நிலையாமையை புரிந்து கொண்டோம்ங்கிறது பொருள். அதே போல அப்படி நிகழ்கின்ற பொழுது பிறரை குறை கூறாமலும் நாம் நிலை குலையாமலும் இருக்கிறோம் என்றால் நாம் நிலையாமையை உணர்ந்து கொண்டோம் என்று பொருள். இந்த அருளாளர்களுடைய பாடல் பயிற்சியும் இந்த அதிதீவிர விருப்ப முயற்சியும் நமக்கு இந்த பயிற்சியை தருது. ஓ, இப்படி நமக்கு நடக்கும் என்று முன்னாலேயே தெரிவிக்கப்பட்டிருந்ததே அது போல நடந்திருக்கிறது போல இருக்கிறது என்று. அந்த நேரத்தில் துக்கம் வரும், வராது என்று சொல்ல முடியாது. அதனுடைய தாக்கம் இருக்கும். நாம எவ்வளவு பக்குவம் பெற்றவர்கள்னாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த பயிற்சியிலே நாம் இருந்தோம் என்றால் அந்த துக்கத்திலிருந்து வெகு சீக்கிரத்திலே நாம் வெளிவருவோம். நாம் நடுநிலைக்கு மீண்டும் வர முடியும். அதை போல அந்த நிலையிலே உள்ள மற்றவர்களையும் தேற்ற முடியும். அந்த தகுதி நமக்கு வரும். நாம் படிப்படியாக மேல்நிலைக்கு உயரலாம். அதுதான் பலன்.
அதாவது எதிர்பார்க்கிறதையும் எதிர்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. கண்டிப்பா.
ஆமா, நான் இதை வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். என்னுடைய அனுபவத்துல இது போன்ற நிலைகளை பார்க்கிற பொழுது படித்தவர்களை விட படிக்காதவர்கள் நல்ல நிலையிலிருந்து இந்த துன்பங்களை தாங்கி கொண்டு மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்களை விட பெண்கள் இந்த துன்பத்தை தாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக தொடர்வதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால அவரவர்கள் பக்குவத்திற்கு ஏற்ப இது அமைகிறது என்று சொல்லலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நம்மளுடைய சன்மார்க்கத்திலேயே சாகா கலை அப்படின்னு தானையா இருக்குது.
சாகாக்களை வந்து நம்ம சன்மார்க்கத்துல நாம படிக்கிறோம், நானும் படிக்கிறேன், எனக்கும் அந்த குறை இருக்கிறது. ஆனா அவர் சொன்ன அந்த அதிதீவிர விருப்ப முயற்சி இப்ப என்னிடமும் இல்லை. அப்படி இருந்தால் வந்து நான் இந்த நிலையிலே வந்து பேசிக்கொண்டிருக்க மாட்டேன், நான் அந்த முயற்சியில ஈடுபட்டிருப்பேன். முழு முயற்சி என்னிடம் இல்லை, அது போதுமான அளவு இல்லை என்று நாம அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒண்ணு சொல்றேன், நீங்க சிந்திச்சு பாருங்க. ரொம்ப கட்டாயமா நான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பேரின்ப சித்தி பெருவாழ்வுக்கு போனோம்னா உங்களுக்குன்னு ஒரு தனியா அடையாளம் இருக்கக்கூடாது, ஒரு வங்கி கணக்கு இருக்கக்கூடாது, ஒரு கடவுச்சிட்டு இருக்கக்கூடாது, எதையும் நீங்க உரிமைன்னு கொண்டாடக்கூடாது. இதெல்லாம் நாம விட தயாராயிட்டமான்னு பாருங்க. நாம ஒண்ணுமே தயாராக பேசுறோம், நானே எதுக்குமே இப்ப தயாராகல. எனக்கு தனியா வங்கி கணக்கு இருக்கு, எனக்கு தனியா வந்து பொருள் இருக்கு, எனக்கு தனியா வீடு இருக்கு, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த அடையாளத்தையோட தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அதை பத்தி நான் அது அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் அப்படிங்கிற கருத்து இருக்கு இல்லையா, என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. பற்றிய பற்று அனைத்தனையும் பற்ற விட்டு அருள் அம்பல பத்து கற்றுனோ என்றும் இறவீரேன்னு ஒரு ஞானசரியில சொன்னாரு. அவர் அப்படி பார்த்த தூக்கி எரிச்ச மாதிரி, நான் என் கையால பணத்தை வாங்குறது இல்லைன்னு நான் இன்னும் சொல்லலையே. கடையில குடுக்கறேன், வாங்குறேன், ஓய்வூதியம் பெறேன், வங்கிக்கு போறேன், நான் இன்னும் அந்த பணத்தை புழங்கிக்கிட்டு தானே இருக்கிறேன். எனக்கு அந்த பணத்தினுடைய மதிப்பு தெரியுதே. அவரை விட எனக்கு பற்று குறைச்சலா இருக்குன்னு நான் சமாதானம் பண்ணிக்கலாம். அது சமாதானம் அல்ல, அது ஒப்பீடு அல்ல. என்ன, நான் வந்து வள்ளலார் சொன்னது போல அந்த ஒரு நிலைக்கு நான் வரணும். அந்த ஒரு நிலைக்கு வரணும்னா எனக்கு அதன் மீது பற்று குறையணும். இன்னைக்கு வந்தா என்ன வராட்டா என்னன்னு இருக்கணும். இன்னைக்கு என்ன உணவு என் மேஜைக்கு வந்ததோ அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ளணும். நான் அப்படி இல்லையே, நான் இன்னும் உணவு தேடுறேனே. நான் என்ன வச்சுதானே சொல்ல முடியும், உங்களை வச்சு நான் சொல்ல முடியாது. அந்த அதிதீவிர விருப்ப முயற்சி வேணும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன எண்ணுவேன்னா, என்னுடைய பொருள் தேடுற தேடல்ல ஒரு கோடு போடணும். அந்த கோட்டுக்கு மேல நான் போய் பொருள் தேடக்கூடாது. அது தேடுறதுக்கு வாய்ப்பு என்ன தேடி வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நான் ஒரு கொள்கையை வச்சிருக்கிறேன். நம்ம அந்த மாதிரி ஒரு கோடுகள் போட்டு படிப்படியா நம்ம ஏற முடியுமான்னு பாக்கணும்.
அதுக்கு அதி தீவிர முயற்சி இருந்தால் மட்டுமே முடியும்.
மட்டும் இப்ப நான் வந்து இதுக்கெல்லாம் பயிற்சிக்கு இப்ப என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஒரு தின்பண்ட கடையை தேடி போய் இந்த தின்பண்டம் வேணும்னு நான் வாங்குறது இல்ல. தின்பண்டம் ஏற்கனவே யாராவது கொடுத்தால் அதுல சிறிது நான் எடுத்துக்கொள்வேன், நானா போய் வாங்கி அதுதான் சாப்பிடணும்னு சாப்பிடுறது. இல்ல இல்ல, இன்னும் இத பொதுவா இன்னும் இறங்கி நாம அன்றாட அனுபவத்துல சொல்லணும்னா, இரவு நான் எப்பொழுதும் சாப்பிடுவது தோசைதான். தோசை கிடைத்தால் தான் சாப்பிடுவேன், இல்லை என்றால் எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்ற ஒரு நிலை நாம எடுத்தோம் என்றால் நாம அந்த அனுபவத்தை பெறவில்லைன்னு அர்த்தம். இன்று வீட்டில் என்ன உணவு இருந்ததோ அந்த உணவு எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டதுன்னு ஏற்றுக்கொண்டால் எனக்கு அந்த அனுபவம் வருகிறதுன்னு அர்த்தம். நான் புரிய உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்ல வரலையே. இந்த பிள்ளைகள் வந்து, அதாவது இந்த இந்த விவரம் தெரியாத பிள்ளைகள் இது வேணும் அது வேணும்னு வாங்கி சாப்பிடுறதையும் அனுபவிக்கிறதையும் நான் சொல்லல. நம்மள மாதிரி நிலையிலே உள்ளவர்கள் உணர்ந்தோர் எப்படி இருக்கிறாங்க, அவங்க இந்த பயிற்சியில இருக்கிறாங்களா? அப்படி இருந்தால் அவங்க இதை செய்வாங்க. அந்த முயற்சி அதிவேகமாக இருந்தால், ரொம்ப விறுவிறுன்னு இருந்ததுன்னா அது தீவிர முயற்சி. பெருநிலைக்கு இட்டு செல்லும் நீங்க வந்து அதுல எவ்வளவுக்கு தீவிரமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சிறு அனுபவம் வந்து தெளிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அடுத்தடுத்த படியில போலாம். ஆனா பல படிகள் இருக்கும்.
கண்டிப்பாயா, அந்த படிகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா கடந்து வரணும்.
ஒவ்வொன்னா கடக்கணும்.
நீங்க கொடுத்த விளக்கத்துல எனக்கு ஒரு ஒரு சிறு கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற சமயங்கள் மதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது, இது வந்து உயிர் கண்டிப்பா போய் தான் தீரும் அப்படிங்கிற மாதிரி மற்ற சமயங்கள் எல்லா சமயங்கள்லயும் சொல்லுது. எனக்கு வந்து எனக்கு தோணுனது என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்மார்க்கத்துல மட்டும்தான் வந்து இது வந்து பெருமான் என்ன சொல்லிருக்கிறதா நான் நினைக்கிறேன்னா, இது வந்து மரணம் அப்படிங்கறது வந்து செயற்கை, அது வந்து அதை வந்து நம்ம மாத்தி நம்மளுடைய தேகத்தை நித்திய தேகமாக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஒரு குறிக்கோளா இருக்குது. சோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம வந்து இது வந்து இல்ல, மரணம் வந்து இயற்கை தான், இது வந்து இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றது அது சரியாகுமாங்க?
நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நாம வந்து அதை தவிர்க்க முடியும்னு தான் வள்ளலார் நமக்கு சொல்றாரு. ஜீவாரண்ய ஒழுக்கத்திலேயே என்ன சொல்றாரு, இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொள்ள வேண்டும், அருள் தேகமாக்கி கொண்டால் இது நித்தியம், இன்னொரு வீட்டை அவன் தேட மாட்டான் அப்படின்னு ரொம்ப விளக்கம் கொடுத்தே பேசுறாரு அவரு. அப்ப பிறந்த உடம்பு நமக்கு இருந்தால் அது மாயையால் ஆன உடம்பு, அதனால இறப்பு நிகழும், அதை நீங்க தவிர்க்க முடியாது. ஆனால் அது அருள் தேகமாக மாற்றி கொண்டால் இறப்பு நிகழாது. இது வள்ளலார் தருகிற விளக்கம். அதுக்கு நமக்கு போதுமான அளவு அந்த தீவிர விருப்ப முயற்சி வேணும். அது இல்லாத வரைக்கும், இல்ல அதுல வந்து நாம நிறைவு அடையாத வரை இறப்பு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, நம்ம விருப்ப முயற்சி இருந்தும் கூட முயற்சியில் நாம வந்து நிறைவு அடையலைன்னா நம்முடைய அடுத்த பிறவியினுடைய தொடக்கம் எப்படி இருக்கும்னா, நாம எங்க விட்டமோ அங்க இருக்கும். விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்றது அதுதான். அதனால இப்ப முடியட்டாலும் கூட அடுத்த பிறவியிலேயாவது அது நடைபெறும்.
சரிங்க, அத அந்த கருத்தை தான் உங்க நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஏன்னா மக்கள் வந்து இறப்பு அப்படிங்கறது கண்டிப்பா நிகழும் அப்படிங்கிற ஒரு இதுல போயிடக்கூடாது. அவங்க வந்து மீண்டும் ஏன்னா அது
இல்ல, கண்டிப்பா நிகழாது. ஏன்னா வள்ளலார் பெருமானுடைய பாடல்கள்ல ஒரு பாடல்ல ரொம்ப குறிப்பா அவர் சொல்றாரு சமயத்தை பற்றி. இந்த சமயம் வந்து மரணம் அப்படிங்கிற ஒரு விதியை ஏற்படுத்தி மக்களுடைய எல்லாத்தையும் வந்து மயக்கி விட்டது, தவறான வழியில கொண்டு போய் விட்டது அப்படின்னே அவர் குறிப்பிடுறாரு. அது எப்படி சொல்றாரு, மதியை கெடுத்து மரணம் எனும் ஒரு வழக்கை பெருக்கி விதியை குறித்த சமய நெறி மேவாது அப்படின்னே சொல்றாரு. சமயம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய விதி நீ பிறந்தா இறந்து போவ அப்படின்னு சொல்லுது, அது மதியை கெடுத்துருச்சு. ஏன்னா இரவாத நிலை உண்டு, அதுதான் வாழ்வினுடைய குறிக்கோள், அதை அடையணும் அப்படின்னு. அதனால ரொம்ப அழுத்தமா பெருமான் பேசுறாரு. அந்த சமயம் சொன்ன விளக்கம் மதியை கெடுத்து விட்டதுன்னு சொல்றாரு. மதியை கெடுத்து மரணம் என்னும் ஒரு நிலை அப்படின்னே அவர் பெருமான் விளக்கம் தர்றாரு. அந்த பாடலை எடுத்து பாருங்க, ரொம்ப அழகா உங்களுக்கு புரியும்.
கண்டிப்பா கண்டிப்பாங்க, அது கண்டிப்பா எனக்கு புரியுது. கருத்தை நீங்க இந்த இதுல பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். ஏன்னா அன்பர்கள் வந்து புரிஞ்சுக்கூடாது, வந்து மற்ற இதுல வர மாதிரி வந்துடக்கூடாது. நம்மளுடைய நம்மளுடைய குறிக்கோள் மரணம் என்ன பெருவாழ்வுதான். இந்த சன்மார்க்க, இது வந்து ஒரு
சன்மார்க்கமே கிடையாது.
ஆமா, இந்த சன்மார்க்க சங்க கூட்டம் அப்படிங்கறதுனால அதை நிலை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் அதை உங்களை கேட்டேங்க. ரொம்ப நன்றி.
ஆமா ஆமா, அருமை, நல்ல கேள்வி.
அதுக்கு குறிப்பா சொல்லணும்னா, அது வந்து ஆறாவது திருமுறையில கைமாறின்மை அப்படின்ற இதுல வந்து ஏழாவது பாடலா வருது.
மதியை கெடுத்தா?
படிக்கிட்டீங்களா? மதியை கெடுத்து மரணம் எனும் வழக்கை பெருக்கி இடர்படும் ஓர் விதியை குறித்த
சமய நெறி மேவாது
தடுத்து அருளாம்
பதியை கருதி
சன்மார்க்க பயன் பெற்றிட என் உட்கலந்தோர் கதியை கொடுத்தாய், நின்றனக்கு கைமாறியது
அருளாம் பதியை கருதி. சன்மார்க்க பயன், சன்மார்க்க பயன் மரணங்களா பெறுவாழ்வு, சன்மார்க்க பயன் பெற்றிட. அதனால பெருமான் அவர்கள் வந்து அந்த வினை கோட்பாடுல கடுமையான எதிர்ப்பு உள்ளவங்க. ஏன்னா மற்ற பரவலா புராணங்கள்லயும் மற்ற இதுலயும் உள்ளத பொதுமக்கள் எல்லாரும் நம்புறாங்க, இந்த மாதிரி மரணம் நிகழும் அப்படின்னு பிறந்த உடல். ஆனா பெருமான் அவர்கள் அதை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த பாடல் மூலமாக குறிப்பிடுறார்கள். இந்த மாதிரி ஒரு பொது கருத்தை ஏற்படுத்தியதே சமயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாங்க. அதனால வினை உண்டு, வினை பயன் உண்டு, ஆனால் அந்த வினையை வேறொருத்து வெல்ல முடியும் அப்படிங்கிறது சன்மார்க்கத்தினுடைய கோட்பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் சாத்திர நூல்கள்ல வந்து நுட்பமா சொல்லப்பட்டிருப்பதும் அதுதான். அறிய முயற்சி வேணுங்கிறது அங்கேயும் ஒரு கருத்தா இருக்கு. அது வெளியில தெரியாம புராணங்கள்ல கதைகள்ல இத சொல்லுகிற ஆச்சாரியார்கள் என்று சொல்லுபவர்களும் பௌராணிகர்கள் என்று பரிகாரம் சொல்லுபவர்களும் அதை அப்படி மாற்றி வச்சுட்டாங்க. அதுதான் அவர்கள் கெடுத்தது, மதியை கெடுத்தது.
அருமையான விளக்கங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். இது வள்ளலார் வந்து அவருக்கும் பிறவி இருந்திருக்குமாங்க ஐயா, இல்ல வருவிக்க உற்றார்களா? இந்த பிறவி தானா?
வள்ளலாருக்கு பிறவி கிடையாதுமா, ஏன்னா அவர் வந்து அனுப்பப்படுறாரு. அதனால அனுப்பப்படுறப்ப அவருக்கு இட்ட கட்டளை வந்து நீ சன்மார்க்கத்தை வந்து விளங்க செய்யணும்னு. ஆண்ட சன்மார்க்கம் அணிபரத்தான் என ஈன்ற தந்தை பாடுறாரு இல்லையா, அதனால அது விளங்க வைப்பதற்காக வர்றாரு. அதனால அதை எப்படி விளக்கம் பண்ண முடியும்? சாதாரணமாக ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்து குழந்தையாய் வளர்ந்தாலும் அந்த மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை விளங்க வர்றாரு. அவர் அதை விளக்க வைக்கிறாரு, அவருடைய நடைமுறை, அவருடைய வாழ்க்கை, அதுல அவர் சொல்லித்தாரு. அந்த அனுபவங்களை நமக்கு சொல்லியே சொல்லியே அவரே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுறாரு. அதனால அவருக்கு முன்பிறவி அவர் வந்து இறைவனோடு இருந்தவர். அவர் இப்போ பிறவி நமக்காக எடுத்த அவதாரம் அது. அதனால அவரே இருந்து நமக்காக அவரே இருந்து தன்னை அந்த கடவுள் நிலைக்கு உயர்த்தி கொண்டு நீங்களும் என்ன போல உயர்ந்து இந்த நிலைக்கு வரலாம் அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னால உள்ளவங்க அவங்க அடைஞ்சிட்டாங்க, ஆனா நமக்கு அதை விளக்கல. அவங்க அந்த விளக்கத்தை வந்து பெருமான் தான் நமக்கு தாரார்.
ஐயா, ஒரு சின்ன ஒரு கேள்வி மன்னிக்கணும். இப்போ ஒரு சத்து முன்பு ஒண்ணு சொன்னீங்க, உறவுகள் இல்லாமல் பிரிஞ்சுட்டாங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கா சொன்னீங்க இல்லையா. நான் மறுபடியும் அந்த இடத்துலதான் வரேன். என்னன்னா, இப்போ எந்த உறவுகளும் இல்லாமல் ஜீவராசி இருக்கும் இல்லையா, அந்த ஜீவராசியுடைய ஆன்ம நிலையும் அந்த மனநிலையில இருக்கிற ஜீவராசி எடுத்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரியாது நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அந்த மனநிலையில இருக்கும்போது அந்த ஜீவராசி எதை நோக்கி பயணிக்கும்?
அதாவது நீங்க நம் மனிதர்கள் ஒரு 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 பக்கம் எடுத்துக்கோங்க, மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள் எல்லாம் ஒரு பக்கம்
எடுத்து சொல்ல வரேன்,
எல்லா பறவை விலங்குகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அவைகள் மனிதர்களை தவிர அவைகள் எல்லாம் தண்டனை பறவைகள். அருள் நியதிப்படி என்ன நடக்குமோ அது நடக்கும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அவங்க உணர்வு எப்படி இருக்கும், அவங்க எப்படி மேல ஏறுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மறைக்கப்பட்ட ஒரு நிலை. ஏன்னா அந்த நுட்பம் வந்து நமக்கு தெரியாது. அவங்க விளக்கமா சொன்னாலும் மனித அறிவுக்கு அது புரியாது. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து உணர்வுகள் இன்னது, இப்படி அவங்க போகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து வள்ளலார் பெருமான் விளக்கி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து முன்னே உள்ள அருளாளர்கள் சொன்ன விளக்கத்தையும் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர்ல இருந்து மற்றவங்க எல்லாரும் சொன்னதையும் எடுத்து காட்டிருக்காங்க. அந்த வழியில போனீங்கன்னா அந்த உணர்வுகளை நாம
ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா உணர்வற்ற நிலையை அடையணுமா அப்படிதான் கேக்குறேன்.
உணர்வு
அற்ற நிலையை அடைய வேண்டுமா?
இல்ல உணர்வு அற்ற நிலைன்னு நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியலையே.
உணர்வுங்கிறத நான் பாடி பாடி அந்த சொல்லுங்க மனசுல இருக்கிற உணர்வை அற்ற நிலையை நாம் அடைய வேண்டுமா?
அப்படி ஒண்ணுமே எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நிலையே கிடையாது. நீங்க சொல்ற நிலை என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட முடியல. ஏன்னா உணர்வு அற்ற நிலைன்னு ஒரு நிலை கிடையாது. நம்ம வாழ்க்கை வாழணும்னா வந்து உணர்வோட தான் வாழணும். அப்படி உணர்வுள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கை. உணர்வு அற்ற நிலையில நீங்க எப்படி செயல்பட முடியும்? எதுவுமே தெரியாது, எதுவுமே அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு நிலையில
அனுபவிக்கவே விரும்பவில்லை அப்படிங்கறத நானும் சொல்ல வரேன். எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு போகணுமா?
மனம் உருகணும்.
அது உணர்வற்ற நிலை இல்ல. இப்ப நான் வந்து பசிக்குது சாப்பாடு சாப்பிடுறேன். இது வந்து பசி உடலுக்கு தேவை. அதுக்கு வந்து உணவுப் பொருள் கிடைக்குது, நான் அதை சாப்பிடுறேன். அந்த உணவுப் பொருள்ல எனக்கு இனிப்பு தான் வேணும், நான் வந்து இதை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்துறோம் இல்லையா? அதை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். நாம வந்து பசிக்கு சாப்பிடுறதையோ இல்ல நமக்கு தேவையானவற்றை நாம வந்து தெரிஞ்சுக்கிடுறதையோ, அதை வந்து நம்ம வந்து ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு ஆடை போச்சுக்கிடுறையோ, அதை பத்தியோ பேச்சே கிடையாது. அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதை வந்து எந்த அருளாளரும் தடை செய்யவில்லை. அந்த தேவைகளை மீறி விருப்பங்களையும் கடந்து நம்ம வந்து பிறர் பார்த்து பாராட்ட வேண்டும் என்று மெச்ச வேண்டும் என்று செய்கிற பெரும் செலவுகளையும் காட்சிகளையும் அவற்றைத்தான் அருளாளர்கள் தடை செய்கிறார்கள், நம்மளை உணர சொல்லுகிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைன்னு நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அதனால தேவைகள் நிறைவு, உயிர் வாழ்வுக்கு உள்ள தேவைகளை பற்றி அருளாளர்கள் எங்கேயுமே வந்து குறை சொல்லல, அதை பற்றி சுட்டி காட்டல.
குறிக்கிறதுக்கு மன்னிக்கணையா, உணர்வற்ற நிலை இல்ல பற்றற்ற நிலையில இருக்கணும்னு சொல்றது அதுதானையா?
வேற
யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? இல்லன்னா நம்ம கேக்கு போயிடலாம். பிரசன்னா நீங்க நன்றி உரை சொல்லிருக்கீங்களா?
சரி கோபி, இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம வள்ளலார் யூனிவர்சல் மிஷனும் வெற்றி நிறுவனமும் இணைந்து நடத்திய 9வது பாடத்துல இன்னைக்கு இன்னைக்கு முடிச்சோம். மிகவும் அற்புதமா இருந்தது. இந்த சத்திய சங்க சங்க சத்திய விண்ணப்பமும் வந்து அது மற்ற இரு விண்ணப்பங்களை காட்டிலும் இது வந்து சுருக்கமா இருந்தா கூட இதுல வந்து இவ்வளவு பெரிய கருத்துக்கள், இவ்வளவு முக்கியமான கருத்துக்கள் இருந்தது அப்படிங்கறது எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப உணர்த்தினீங்க ஐயா. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து நேரம் போனதே தெரியல, நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரையிலும் இவ்வளவு நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. அது நீங்க எங்களை எல்லாரையும் மனதார ஈடுபடுத்தி அத அந்த வழி நடத்தினது ரொம்ப அருமையா இருந்தது. இந்த சுதந்திரங்களை ஆண்டவரிடம் வந்து நம்ம ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அருமையான கருத்து. மற்ற அதையும் தாண்டி இந்த நம்மளுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க அருமையான ஒரு நல்ல பதில்கள் பதில்களை சொன்னீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை ஒரு ஒரு வெற்றிகரமான இந்த பாடம் முடிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் சுற்றமும் அனைவரும் தீர்காயிலும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் வள்ளல் பெருமானையும் வேண்டி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி ஐயா.
நன்றி பிரசன்னா. இப்போ ராஜிமா, இப்ப ராஜியம்மா விண்ணப்பம்
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம்,
இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குனர் என்றும் சிற்குனர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் அருட்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசியர் என்றும் எல்லாம் மாணவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் விளங்குகின்ற தனித்தலமே பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளை தேவரீரது திருவருட் சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவார் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திரு செவிவியத்து தருளி எங்களை ரட்சி தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரம் உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றுமத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனியை எங்களுக்குள் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனி பெரும் தலைமை அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மிக்க நன்றி ஐயா.
வணக்கம்.
அன்புமா நீங்க லைன்ல இருக்கீங்களா? என்ன ஜோதி பாடல் பாட முடியுமா?
இருக்கும் கோபி.
ஜோதி பாடல் பாடுறீங்க.
ஜோதி ஜோதி புயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதரே ஆதலீடு பாது நீர் வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி சிற்றம் வளம் எல்லாம் செயல்கூடும்.
வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராசன் வாழி சிவஞான வழி வாழி என் ஆண்டவன் வாழி என்கோன் அருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய்கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனிச்சிறிய என் செப்பும் முகமன் யாதுள்ளது தெற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவு தச்சன் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமை திருவர்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் 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 வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் நன்றி வணக்கம்.